காலை வணக்கம் நண்பர்களே. இக்காலை இங்கு இருப்பதில் மகிழ்ச்சி. உங்களை முழுவதுமாக பார்க்கையில் இன்று நம்முடன் கர்த்தர் இருக்கிறார் என்றும் நமக்கு ஒரு சிறிய நிழலை தருகிறார் என்றும் விசுவாசிக்கிறேன். காலை ஆராதனைக்கு இங்கு கூடாரத்தில் மிக உஷ்ணமாக இருக்காது. ஆகவே இப்பொழுது நான் நம்புகிறேன் அங்கே பிள்ளைகள் தங்கள் வகுப்புகள் முடிந்து அனுப்பப்பட்டு விட்டார்களா? சகோதர நெவில், சில சிறு நபர்களை நான் பார்த்தேன். அவர்களுடைய வகுப்புகள் முடிக்கப்பட்டு அவர்களை மற்ற இடங்களுக்கு அவர்களுடைய ஞாயிறு பள்ளி அறைக்கு அனுப்பிவிட்டனர் என்று நான் எண்ணுகிறேன். இப்பொழுது எனக்காக ஜெபியுங்கள். கடந்த இரவு நான் செய்ய வேண்டியிருந்த ஒரு மகத்தான தீர்மானத்தை நான் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று நான் அதை செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே சபைதாமே ஜெபிக்கட்டும். அதுதான் சரியாக ஜெர்மனியில் உள்ள இரும்புத்திரை எல்லைக்கோட்டில் ஒரு கூட்டத்தை நான் நடத்த வேண்டியவனாக உள்ளேன். எனவே அது ஒரு சிறு பதற்றத்தை உடையதாக இருக்கிறது. ஆகவே எனக்காக ஜெபியுங்கள். ஆகவே அது போருக்கு முன்னால் ஹிட்லர் கட்டின அந்த பெரிய 80,000 மக்கள் அமரத்தக்க அந்த பெரிய கிரிக்கெட் மைதானத்தில் நாம் நேராக துவங்கப் போகிறோம். தொடர்ந்து 10 இரவுகளுக்கு நாம் அதை கொண்டிருக்கலாம். அங்கே உடனே துவங்க நாங்கள் நம்புகிறோம். பிறகு பிரான்சில் உள்ள லாபோட்டைனுக்கு அடுத்ததாக அதன் பின்னர் பெர்லினுக்கு திரும்ப வந்து நான் பொருட்படுத்தி கூறுவதோ அதற்கிடையில் பெர்லின் மற்றும் பிரான்ஸ். பிறகு நாங்கள் திரும்பி வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் சிகாகோவில் நடக்க இருக்கும் கன்வென்ஷன் கூட்டம் 5வது, 6வது, 7வது, 8வது மற்றும் 9வது என்று துவங்குகிறது. என்னுடைய பாகமாயுள்ளது ஸ்வீடிஷ் சபையில் நடக்கவிருக்கும் கன்வென்ஷனில் சிகாகோவில். ஆகவே அப்பொழுது அவர்கள், திரு போஸ் சிகாகோவில் சுற்றியுள்ள உங்களில் சிலர் ஆகஸ்ட் துவக்கத்தில் அல்லது செப்டம்பர் துவக்கத்தில் ஸ்வீடனில் அடுத்ததாக வரவிருக்கும் ஒரு தொடர் கூட்டத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றனர். நான் வரவேண்டுமென்று அவர்கள் எனக்கு அளித்த வாக்குகள் பொதுவானதாகவும் 100% இருந்தது என்று நான் அறிந்தபோது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். ஆனால் இப்பொழுது நான் ஒன்று அங்கு அல்லது இங்கு செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். எங்கே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுமோ, எங்கே தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சிறந்த ஒன்று எங்கு நடக்குமோ, அங்கே என்னை கர்த்தர் நடத்தத்தக்கதாக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது மேலும் மேலும் அங்கே ஸ்வீடனில் அவர்கள் அங்கே ஒரு கன்வென்ஷனை கொண்டிருக்கிறார்கள். கன்வென்ஷனில் 25,000-35,000 மக்களை நாம் பெற்றிருப்போம். அதில் அநேகர் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று அவர் கூறினார். ஆகவே இங்கே ஜெர்மனியில் பாருங்கள், 80,000 பேரை கொள்ளத்தக்க ஒரு அரங்கத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றனர். உண்மையாகவே நாங்கள் சற்று முன்பு சென்று வந்த சுவிட்சர்லாந்தில் நாங்கள் ஒரு அற்புதமான கூட்டத்தை அங்கே நாங்கள் கொண்டிருந்தோம். உங்களில் அநேகர் ஒரு கால அதை குறித்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். கத்தரங்களை அதிகமாக ஆசீர்வதித்தார். சுவிட்சர்லாந்தில் உள்ள சூரிச்சில் 5 இரவுகளில் 50,000 பேர் மனமாறினர். ஆகவே சகோதரன் ஜாக் ஷூலர், உங்களில் அநேகர் அவரை அறிந்திருக்கிறீர்கள். அவர் மெத்தோடிஸ்ட் பழைய பாப்பிலரின் மகன். இவர்கள் இப்பொழுது பெல்பாட்ஸில் இருக்கின்றனர். மேலும் அங்கே சுவிசேஷத்திற்காக அவர்கள் அந்த இடத்தை தலைகீழாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றனர். பில்லி கிரஹாம் தன்னுடைய கூட்டத்தில் கொண்டிருந்ததை விட இன்னும் அதிகமாகவே. ஜாக் ஒரு மிக அருமையான வாலிபனவர், உற்சாகம் மற்றும் அன்பு நிறைந்த ஒருவர். அவர் கர்த்தருடைய மகத்தான ஒரு ஊழியக்காரன் என்று நான் நம்பத்தக்கதாக அவர் மிக உத்தமமாக இருக்கின்றார். ஆகவே சகோதரன் ஷூலருக்காக ஜெபியுங்கள். மேலும் அது ஜாக் ஷூலர் மற்றும் ஜாக் மெக்கார்த்தரும் கூட அவருடன் இருக்கிறார். சகோதரன் ஜாக் மெக்கார்த்தரும் கூட ஒரு மகத்தான பிரசங்கி ஆவார். ஆகவே அங்கே சபை மக்கள் அயர்லாந்தில் நடைபெற்ற எடுப்புதலில் மிக மகத்தான எடுப்புதல் அதுதான் என்று கூறுகின்றனர். ஆகவே நாங்கள் அந்த மனிதருக்காக சென்று தினமும் ஜெபியுங்கள். அவர்கள் இருவரும் வாலிப மனிதர், சுமார் 40 வயதிற்கு கீழ் இல்லை, அதற்கு கீழ் இருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன். அவர்களுக்கு குடும்பங்கள் உண்டு. அவர்கள் அருமையான ஸ்திரமான சுவிசேஷ போதகர்கள். நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம். ஆகவே இப்பொழுது நீங்கள் நான் கூறினதை மறக்க கூடாது என்றும், அதாவது சரியாக இப்பொழுதே அந்த சரியான தீர்மானத்தை செய்ய தேவனை அனுமதிக்க நான் ஜெபிக்கிறேன். எந்த வழியாக திரும்ப வேண்டும் என்று தெரியாதிருக்கிற காலங்கள் உங்களுக்கு இருக்கும். அவ்விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? ஒரு சமயம் பவுல் அந்த விதமான ஒரு இடத்தை அடைந்தான் என்று நான் நினைக்கிறேன். அவன் அடைந்தான் தானே, அது 2 நீர்கால்களுக்கு இடையே இருப்பது போல. அவன் சென்று கொண்டிருந்த போது ஏன் தரிசனத்தில் ஒரு தூதன் மக்கதோனியாவிற்கு வா என்று சொல்வதை கண்டான். ஆகவே கர்த்தர் இன்னுமாய் தம்முடைய தூதனை கொண்டிருக்கிறார். அவர் கொண்டிருக்கவில்லையா? பவுல் எப்படி இருந்தானோ அதே விதமாக நான் என்னுடைய இருதயத்தில் தாழ்மையாக இருப்பேனானால் நலமாயிருக்கும். ஆகவே இப்பொழுது இன்றிரவு கூடாரத்தில் இங்கே இருக்கின்ற சுவிசேஷ ஆராதனைகளை நினைவில் கொள்ளுங்கள். எல்லோரும் பாருங்கள், லூயிவில்லை சுற்றிலும் இருக்கின்றவர்களே, இன்றிரவு திறந்த வாசலின் சபையில் 2 மணி நேரம், 7:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை சகோதரன் காபில்ஸின் இடத்தில் நான் பேசவிருக்கிறேன். நான் 2 முறை இங்கு வரவிருந்தேன். அவர் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மனிதன். அவர் என்னை அழைத்தார். ஆகவே சகோதரன் காபில்ஸ் அவர் ஒரு மிக அருமையான நல்ல மனிதன். சகோதரன் உங்களுக்கு தெரியும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மிக அருமையான சகோதரன். அதை போன்று அவரை அப்படியே விட்டுவிட முடியாது. ஜெபியுங்கள், எல்லா காரியங்களுக்கும் மேலாக ஜெபியுங்கள். சரியான தீர்மானத்தை செய்ய தேவன் நமக்கு அருளத்தக்கதாக ஜெபியுங்கள். இப்பொழுது சுவிசேஷ செய்தியை நாம் துவங்கும் முன்னர் இக்காலையில் நாம் சிறு பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யப்படத்தக்கதாக நானும் கூட ஒரு சிறுவனை கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அநேக சமயங்களில் அநேக சபைகளில் உங்களால் பின்புறத்தில் உள்ள உங்களால் முடிகின்றதா, உங்களால் கேட்க முடிகிறதா, சரியாக இருக்கின்றதா? இங்கே இருக்கின்ற இந்த மின்விசிறிகள், நான் சற்று நீங்கள் பேசுவதையே உங்களால் கேட்க முடியாது. இல்லை, அது சரி, அது இல்லாமல் நான் அழிந்து போய்விடுவேன் என்று நான் ஐயமுறுகிறேன். ஆகவே இந்த சிறு பிள்ளைகள் சில சமயங்களில் இவைகள் சிறு குழந்தைகளாக இருக்கையில் சபையில் இவைகளுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். மேலும் கூற போனால் அது கத்தோலிக்க சபையிலிருந்து வருகின்றதா இருக்கின்றது. இந்த சிறுவர்களுக்கு பெயர் சுட்டுவதன் மூலம் அல்லது சிறிய குழந்தைகளாக இருக்கையில் ஞானஸ்தானம் கொடுத்தல் என்று அவர்கள் அழைக்கின்றனர். குழந்தை ஞானஸ்தானத்தை அதை மெத்தோடிஸ்ட் சபை கொண்டு வந்தது. இன்னும் அநேக காரியங்களை என்று நான் நினைக்கிறேன். சிறு குழந்தை ஞானஸ்தானம் பற்றி பிறகு சிறு பிளவுகள் இன்னும் மற்றவை நசரீன் மற்றும் பழமை நாகரிக மெத்தோடிஸ்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எந்தவித வழியானாலும் அது இல்லை, அது எந்தவித ஒரு பொருட்டும் அல்ல. ஏனெனில் கூற போனால் சரியாக அங்கே அவை எல்லாவற்றுக்கும் கல்வாரி காரியத்தை தெளிவாக்கிறது. ஏனெனில் சிறு பிள்ளைகளை உலகத்தை ரட்சிக்கவே இயேசு அங்கே மரித்தார். ஆகவே ஒரு சிறு குழந்தை அது எந்தவிதமான பெற்றோரை உடையதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அது எந்தவித வித்தியாசத்தையுமே உண்டாக்காது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அவனை சுத்திகரிக்கின்றது. பாருங்கள், உலகத்தின் பாவம் அனைத்தையும் எடுத்து போடுகின்ற தேவாட்டுக்குட்டி இதுதான். குழந்தையால் மனம் திரும்ப முடியாது. எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று அதற்கு தெரியாது. அது இங்கே இருப்பதற்கான அதனுடைய சொந்த காரணங்கள் அதற்கு கிடையாது. அது ஏன் இங்கே இருக்கின்றது என்பதை உன்னால் அதனிடம் கூற முடியாது. ஆனால் தேவன் அதை இங்கே அனுப்பினார். அது உலகத்திற்கு வந்த அந்த கனப்பொழுதிலேயே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது அதை சுத்திகரிக்கின்றது. அது சொந்த கணக்கு புவிக்கும் வயதிற்கு வரும் வரைக்கும் தான். பிறகு அது நன்மை தீமையை அறிந்து கொள்கின்றது. பிறகு அது செய்வது என்னவென்றால், அது தவறு செய்திருப்பதை அது அறியும் போது அது மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கின்றது. அது சரி. ஆகவே சிலர் அவைகளுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் அளிக்கின்றனர். அவை பரலோகம் போகாது என்று எண்ணுகின்றனர். பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமானால் பாருங்கள், அந்த குழந்தை பரலோகத்திற்கு செல்லும். ஆனால் அப்படி இல்லை எனில் அது செல்லாது. அந்த குழந்தை போகாது என்றும் போதிக்கப்பட்ட ஒரு கோட்பாடானது கூறுகின்றது. அது கண்டிப்பாக ஒரு பிழை. அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பெற்றோர்களாக இருந்தாலும் அது எந்தவித ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? அது எல்லாம் பாலுணர்வு இச்சையே ஆகும். குழந்தையும் அந்த விதமாகத்தானே பிறக்கின்றது. எனவே எல்லோரும் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாக்கப்பட்டு உலகத்திற்கு பொய் பேசுகிறவர்களாய் வருகிறோம். அதாவது இதுதாமே வேதாகம வார்த்தையாயிருக்கிறது. ஆகவே பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது அந்த குழந்தையை சுத்திகரித்து ஒரு பரிகாரத்தை செய்கிறது. உலகத்திலே மிகவும் பாவம் செய்யும் பெற்றோருக்கு அது பிறந்தாலும் சரி, அது சரியானதை தவறானதை அறிந்து தான் கணக்கு புவிக்கும் வயதை அது அடையும் முன் அது மரிக்குமானால் அது பரிபூர்ணமாக நேரடியாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள் செல்கின்றது. அதற்கு பிறகு அது என்னவெல்லாம் செய்கின்றதோ அதிலிருந்து அது அதற்காக மன்னிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த மனம் திரும்புதலை அது கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அது குழந்தையாக இருக்கையில் இப்பொழுது நாம் பின்பற்ற முயற்சிக்கும் வழியானது இங்கே கூடாரத்தில் தான். உலகிலேயே நான் சென்று நான் உபதேசத்தை பிரசங்கிக்கும் ஒரே இடமானது இங்கே இந்த கூடாரத்தில் தான். ஏனெனில் இது நம்முடைய சபையாகும். ஜனங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு இருப்பதற்காக நாங்கள் இங்கே உபதேசத்தை பிரசங்கிக்கிறோம். மற்ற மனிதர் தங்களுடைய சபைகளில் அவர்கள் விசுவாசிப்பது எவையோ அவைகளையெல்லாம் அவர்கள் பிரசங்கிக்கின்றனர். ஆகவே அவர்களும் என்னுடைய சகோதரர் தான். நாங்கள் சிறிது வித்தியாசப்படுவோம், ஆனால் இன்னுமாக நாங்கள் அதே சகோதரர் தான். மேலும் ஆனால் இங்கே கூடாரத்தில் ஆவிக்குரிய போதகம் என்று நாங்கள் நினைப்பதை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். மேலே அங்கே பிள்ளைகளில் பிரதிஷ்டைக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதிஷ்டை என்று நாங்கள் அழைக்கிறோம். வேதத்தில் ஒரே முறை இருப்பதை நாம் கண்டறிய முடியும். அல்லது சிறு பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தையாவது எப்போதாவது செய்யும்படி இருந்ததான இடம் புதிய ஏற்பாட்டில் எங்கே என்றால், அல்லது ஒரு வைபவத்தில் அதற்கு கிறிஸ்து எதையாவது செய்ய வேண்டியதா இருந்தது, அவர் அவைகளை தம்முடைய கரங்களில் அணைத்து அவைகளின் மேல் தம்முடைய கைகளை வைத்து அவைகளை ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகள் என்னிடம் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறினார். இப்பொழுது செய்து முடிப்பதற்காக அவர் வந்த அந்த வேலையை தொடர்ந்து நாம் செய்யத்தக்கதாகத்தான் நாம் இங்கே விடப்பட்டுள்ளோம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். கல்வாரியில் அவருடைய மரணமானது அவர் நம்மோடு இருந்தார். பிறகு அவர் தேவனில் இருந்து வெளிவந்து உலகத்திற்குள் வந்து தேவனிடமிருந்து திரும்பச் சென்று அல்லது உலகத்திலிருந்து தேவனுக்குள் சென்று பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் நம்மோடு நமக்குள் உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை இருக்க மறுபடியும் வந்தார். அவர் இங்கே பூமியில் இருந்தபோது அவர் செய்த அதே பணியை தம்முடைய சபையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதன்படியே நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊழியக்காரரிடம் கொண்டு சென்று அவைகளின் மேல் தங்கள் கரங்களை வைத்து அவர்கள் இவர்களுக்கு ஜெபித்து தேவனிடம் இவர்களை பிரதிஷ்டை செய்கிறார்கள். கர்த்தர் நமக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் செய்ததை உணர்ந்து மதிப்பிடுகிறோம் என்று காண்பிக்கத்தக்கதாக இது ஒரு சிறு வைபவம். இப்பொழுது உங்களுடைய சிறு பிள்ளையானது தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அல்லது உங்கள் சபையில் எந்த விதமாக செய்யப்பட்டிருந்தாலும் சிந்தியுங்கள். அதற்கெதிராக ஒன்றையும் நாங்கள் கூறுவதில்லை, அது சரி. ஆனால் வேதபூர்வமாக இயேசு தாமே அவர்களை ஆசீர்வதித்ததை ஒரே ஒரு இடத்தில் தான் நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இங்கே வார்த்தையில் நான் அதை வாசிக்கிறேன். பரிசுத்த லூக்காவில் நாம் காண்கிறோம், அது 10:13 துவங்கி என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளைகளைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அது அருமையானதல்லவா? அவர், இப்பொழுது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகளை போன்று இருப்பவர்களுடையது என்று கூறினார். ஆகவே அவர் அவர்களை தம்முடைய கரங்களில் அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுது இக்காலையில் இயேசு இங்கே மானிட ரூபத்தில் பிரசங்க மேடையின் மீது உட்கார்ந்திருக்க, கர்த்தாவே என் பிள்ளையை ஆசீர்வதிப்பீரா என்று கேட்கும்படியாக நாம் இங்கே கொண்டிருப்போமானால் எவ்விதமாக நாம் நேசிப்போம்? ஓ, என்ன ஒரு நம்முடைய மானிட கண்களும் நம்முடைய இருதயங்களும் அதை காண ஆவலாக இருக்கின்றனவே. ஆனால் எப்படியாயினும் அவர் இங்கே இருக்கின்றார், ஏனெனில் அதை செய்யத்தக்கதாக நமக்கு கட்டளையை அளித்துள்ளார். மேலும் நாமும் அதை செய்ய அவரும் அதை அங்கீகரிக்கிறார். அவர் அனுப்பினவர்களைத்தான் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம், தன்னை அனுப்பின அவரை பெற்றுக் கொள்ளுகிறோம். நீங்கள் பாருங்கள், ஆகவே இக்காலையில் அவர் இங்கே இருக்கின்றார். நீண்ட காலமாக நாம் பாடுகின்ற நம்முடைய பழைய பாடலை சகோதரி கெத்தி வந்து பியானோவில் வாசிப்பாரானால், இது அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள் என்பதாகும். அது இங்கே புத்தகத்தில் எங்கோ இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். ஆகவே நீங்கள் ஒரு குழந்தையை பிரதிஷ்டை செய்யாதிருக்கிற ஒரு சிறு குழந்தையை கொண்டிருந்தால் இக்காலையில் நீங்கள் அதை பிரதிஷ்டை செய்ய விரும்பினால் ஏன் அதை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நாங்கள் இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யும் போது நீங்கள் வந்து எங்களோடு நிற்க விரும்பும் ஊழியக்காரர்கள் மற்றும் பிரசங்கிகள் யாராவது கட்டடத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் வருகையில் நீங்கள் எங்களோடு இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்வோம். சரி, அது புத்தகத்தில் இருக்கின்றதா? சகோதரன் நெவில், நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்களா? அது இல்லையா? சரி, எத்தனை பேருக்கு அது தெரியும்? அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். சரி, நாம் அதை இப்பொழுது பாடுவோமாக. தாய்மார்கள் எல்லோரும் ஒன்றாக, தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வருகையில் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். சரி சரி. சற்று நாம் நம்முடைய தலைகளை வணங்கலாமா? எங்களுடைய பரலோக பிதாவே, இக்காலை பீடத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கிற தாய்மார்களும் தகப்பன்மார்களும் நீர் கிருபையாய் அவர்களுக்கு அளித்த தங்களுடைய சந்ததியினரை கையில் பிடித்தவாறே நின்று கொண்டிருக்கின்றனர். கர்த்தாவே, இவர்களுக்காக அவர்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக உள்ளனர். அவர்கள் இவர்களை இக்காலையில் உமக்கு பிரதிஷ்டை செய்யவும் இவர்களுடைய ஜீவியங்களை உம்மிடம் அளிக்கவும் தேவனுடைய வீட்டில் இங்கே பீடத்தண்டை கொண்டு வருகின்றனர் நீர் அளித்திருக்கிறீர். தேவனே, நீர்தாமே இவர்கள் ஒவ்வொருவரையும் போஷித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை வழிநடத்தி செல்லும் கர்த்தருடைய பாதுகாக்கும் தூதர்கள் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்காணிப்பார்களாக. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிக்க நீடிய ஜீவியங்களை அவர்களுக்கு அளியும். இவர்கள் தாமே நாளை என்ற ஒன்று இருக்குமானால் நாளைய புருஷரும் ஸ்திரீகளுமாக இவர்கள் எழும்புவார்களாக. தேவனே, காலை பீடத்தை சுற்றி இருக்கின்ற இந்த குழந்தைகளின் குழுவிலிருந்து பிரசங்கிகளையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் நீர்தாமே எழுப்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வயதாகி இன்னும் அதிக தூரம் செல்ல முடியாதவர்களாக இருக்கையில் யாராவது எங்களை இடம் விட்டு இடம் அழைத்து செல்ல வேண்டியதாயிருக்கும். அப்பொழுது நாங்கள் தாமே நின்று இன்று இங்கே இருக்கின்ற இவர்களால் பிரசங்கிக்கின்ற சுவிசேஷத்தை நாங்கள் கேட்போமாக. இதை அருளும் கர்த்தாவே, என்றாவது மகிமையான ஒரே நாளில் எல்லாம் முடிந்து விட்டிருக்கையில், எங்கள் ஜீவியங்கள் முடிந்து விட்டிருக்கையில், பீடத்தை சுற்றி இருக்கின்ற இந்த பெற்றோர் வயதான யாக்கோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கடைசி நாட்களில் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று அவர்களுக்கு சொன்னது போல நாங்களும் இருப்போமாக. பிறகு மேல் நோக்கி பார்த்து, உனக்கு தெரியுமா, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன் என்று கூறினான். பிறகு மகிமையான ஒரு நாளிலே அவனும் அவனுடைய சந்ததியார் எல்லோரும் ஒரு மேம்பட்ட தேசத்தில் ஒன்று சேர்க்கப்படவிருக்கிறார்கள். பிள்ளையாம், என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லை. தேவனே, நீர் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றோர் மீது அருளுமாறு நான் ஜபிக்கிறேன். ஆகவே இப்பொழுது இவர்கள் மீது நாங்கள் கைகளை வைக்கையில் என்ன ஒரு அற்புதமான, இதை எவ்வளவு தாழ்மையாக செய்துள்ளீர் கர்த்தாவே. இந்த பூமியின் மனிதராகிய நாங்கள் உம்முடைய நாமத்தில் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் சாகியத்தை கொண்டிருப்போம். இதை அறிந்து, அதாவது நாங்கள் எதை கேட்கிறோமோ அது எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் ஆசீர்வதிக்க செல்கையில் ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் நாங்கள் கைகளை வைத்து இவர்களை அவருக்கு அளிக்கையில் இயேசு தாமே யாவருக்கும் காணப்படாத சர்வ வல்லமை உள்ளவர் தாமே அருகில் நின்று ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமத்தில் இதை நாங்கள் கேட்கிறோம், ஆமீன். சகோதரன் கிளென் பங்க், அவர் தன்னுடைய மூன்று சிறு பிள்ளைகளையும் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஒரு சிறிய தனி அறையில் அங்கே நார்த்லாண்டில் நீர் இந்த பிள்ளையை எனக்கு தருவதாக வாக்களித்திருந்தீர். பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் தாமே இவன் மீது தங்குவதாக. ஜோசப், என் மகனே, நான் உன்னை தேவனிடம் அளிக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜோசப், நீ ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பாயாக. தேவனுடைய கிருபை தாமே உன் மீது தங்குவதாக. உன்னுடைய தகப்பனின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய ஜீவியத்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆமீன். சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீர்களா? ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த சிறு பையன்களை குறித்து ஏதோ ஒன்று உள்ளது. இப்பொழுது இந்த காலையில் பெரியவர்களாகிய நமக்கும் அந்த விதமாகத்தான் நம்முடைய பரலோக பிதாவும் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். குறிப்பிட்ட காரியத்திற்கு முன்பு அவர் நமக்கு அளிக்கின்றார். அதை நம்மிடம் ஒப்படைத்து, இதோ என் பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். அவர் அற்புதமானவர் அல்லவா? எனவே அந்த விதமான ஒரு தயவான பரலோக பிதாவை நாம் மெச்சிக்கொள்ள முடியும். இப்பொழுது சிறு குழந்தைகளின் ஆசீர்வாதங்களில் உங்களுக்கு தெரியுமா, முன்பொரு நாளில் அதை நான், அது பழைய ஏற்பாட்டில் இங்கே ஓரிடத்தில் அதை ஒரு மகத்தான காரியமான அதை நான் நிச்சயமாகவே வாசிப்பதற்காக மெச்சிக்கொண்டேன். இதோ அது சரியாக இங்கே உள்ளது. நாத்தான்வேல் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறாரே என்றான். பார்த்தீர்களா, உம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கின்றதோ அதை செய்யுங்கள். அநேக சமயங்களில் நான் இதை கண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ நண்பனே, என்ன கூறப்போகின்றேன் என்பதை அறியாமலே நான் காரியங்களை உரைத்திருக்கிறேன். பிறகு அது நிறைவேறுவதையும் நான் கண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன கூறுகின்றீர்களோ அது. இது ஒரு சமயம் கூறப்பட்டது. இயேசு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகையில் ஒன்றுமே இல்லாத ஒரு அத்திமரத்தை அவர் கண்டார். அதில் இலைகள் மாத்திரமே இருந்தது, அதில் கனிகள் காணப்படவில்லை. அப்பொழுது அவர், இது முதல் ஒரு காலம் ஒருவரும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். ஆகவே அடுத்த நாளில் அப்போஸ்தலர்கள் அதை கடந்து சென்ற போது இலைகள் வாடியிருந்ததையும் கண்டனர். அவன், இதோ எவ்வளவு சீக்கிரமாக இந்த மரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நீங்கள் வாஞ்சிக்கிறது எந்த காரியமாய் இருந்தாலும் அதை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எவைகளையெல்லாம் கூறுகிறீர்களோ, நீங்கள் எதை கூறினீர்களோ அது உங்களுக்கு உண்டாகும் என்று கூறினார். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஓ, ஒரு கால இன்றைக்கு தேவனுடைய அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இங்கே பீடத்தண்டை நின்று கொண்டிருக்கையில் நீங்கள் கூறுகிறீர்கள். பாருங்கள், அது அலங்கரிக்கப்பட வேண்டியதில்லை. அது ஒரு மகத்தான நுட்பமாய் செய்யப்பட்ட இடமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் யாக்கோபு ஒரு கல்லை இழுத்து அதன் மீது தன் தலையை வைத்தான். அது இன்னுமாக இன்றைக்கு ஒரு முக்கோணக்கல் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது. அல்லது முக்கோண கல்லை, பூமியின் மகத்தான மனிதரெல்லாம் இன்னுமாக அந்த கல்லை சுற்றிலும் வருகின்றனர். ஏனெனில் இந்த கல்லின் மேல் ராஜாக்கள், பதவி ஆரம்பிக்கத்தக்கதாக ஒரு வயலில் அங்கே அந்த சாதாரண பழைய கல் இருந்து கொண்டிருந்தது. பெத்தேல் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று குவிக்கப்பட்ட இடமாகும். அது தேவனுடைய வீடாகவும் வாசஸ்தலமாகவும் ஆனது. யாக்கோபு இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்றான். ஒன்றோடு ஒன்று குவிக்கப்பட்டிருந்த கற்களாகும். அது மகத்தான நுட்பமான காரியங்களை கொண்டிருக்கின்ற ஒன்றல்ல. அது விசுவாசிக்கும்படியாக விசுவாசத்தையும் எளிமையையும் கொண்டிருக்கிறது. அதைத்தான் அது கொண்டுள்ளது. அதுதான் அதை உருவாக்குகின்றது. இப்பொழுது நேரமானது சீக்கிரமாக கடந்து செல்கின்றது என்று அறிந்தவர்களாக நீண்ட நேரம் உங்களை பிடித்து வைக்காமல் இருக்க முயற்சி செய்வோம். உஷ்ணமாயும் சபை கூட்டத்தால் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகையால் இக்காலை ஒரு சிறிய பொருளின் பெயரில் சற்று நான் உங்களிடம் பேசப் போகிறேன். ஒரு சிறிய பொருளின் பெயரில் இங்கே அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இப்பொழுது நான் வீட்டிற்கு புறப்படும் முன்னர் 3 அல்லது 4 சிறு காரியங்களை நான் எழுதி வைத்தேன். நான் அங்கே செல்கையில் நான் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் என்று நான் காத்திருந்து பார்க்க போகிறேன் என்றேன். 6 சிறு காரியங்களை குறித்த சிறு பொருள்களை நான் எழுதி வைத்துக் கொண்டேன். மேலும் ஒன்றை நான் எழுதி அதை என்னுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொண்டேன். நான் பாருங்கள், ஒருகால் நான் பிரசங்க பீடத்திற்கு செல்லும் போது பேசும்படியாக ஏதாவது ஒன்றை அவர் என்னிடம் கூறுவார் என்று எண்ணினேன். இப்பொழுது நான் அங்கிருந்ததை விட இன்னும் சற்று கடந்து வந்துள்ளேன். ஆகவே எப்படியாயினும் இங்கே ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். அதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த லூக்கா 14:30 பரிசுத்த லூக்கா 14:31 வசனத்தில் இருந்து வாசிக்க துவங்குவோம். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனைத்தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக் கொள்வானே? அப்படியே உங்களில் எவனாகிலும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது முதலாவதாக அவர் கூறினார், அது ஒரு ஓமையாகும். அவர் இப்பொழுது ஒரு ராஜா வருகிறான், அவனுக்கு 20,000 போர் வீரர்கள் இருக்கின்றனர். மேலும் இந்த ராஜா அவனை சந்திக்க போகிறான். இவனுக்கு 10,000 போர் வீரர்கள் மாத்திரமே உள்ளனர். ஆகவே அப்படியானால் முதலாவதாக அவன் உட்கார்ந்து தயாராக இருக்கின்றானா, அவனால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்று அவன் கேட்கின்றான் என்றார். சரி, உங்களில் ஒருவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். புரிகிறதா? இப்பொழுது கர்த்தர்தாமே இந்த வார்த்தையோடு தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. இப்பொழுது சற்று நேரம் நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்துவோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, எல்லா காரியங்களையும் அறிந்துள்ள நீர் மனிதன் எப்படி இருக்கின்றான் என்பதை பொருட்படுத்தாதவர். ஏனெனில் நீர் மனுஷரை குறித்து நினைக்கிறதற்கு அவர் எம்மாத்திரம். நீர் மனிதனை உண்டாக்கிறீர். அவன் காட்டு புஷ்பத்தை போல் இருக்கிறான். இன்று அவன் அழகாக இருக்கிறான், நாளை அவன் வெட்டப்பட்ட அடுப்பில் போடப்படுகிறான், அவன் உருகி மறைந்து போகிறான். ஆகவே தேவனே, இன்று எங்களிடம் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு என்னென்ன செய்தோம் என்கிற பட்டியலை எடுக்கட்டும். நாங்கள் திருத்துதலின் வீட்டில் இங்கே இருக்கின்றோம். நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவும் இங்கே இருக்கின்றோம். அதுதாமே இன்று உம்முடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருவதாக. ஓ நித்திய தேவனே, உம்முடைய பிள்ளைகளில் அநேகர் இங்கு கூடியிருக்கின்றனர். அவர்களில் அநேகர் அநேக வருடங்களாக உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்றனர். ஆனால் அந்தப்படியே நாங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளவும் அறிந்து தெரிந்து கொள்ளவும் நாங்கள் யாவரும் தேவனுடைய வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்மை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு வாஞ்சிக்கிறேன். சுவிசேஷத்தினுடைய ஊக்குவித்தலை எங்கள் எல்லோர் மேலும் உம்முடைய ஊழியக்காரனின் மீதும் நீர் கொண்டு வர வேண்டும் என்றும், மேலும் உம்முடைய பிரசன்னமானது எங்களை ஊக்குவித்து இந்த கட்டிடத்தில் இன்று மிக மகத்தானதாக இருக்க வேண்டும் என்றும், எங்களுடைய இதயத்தில் உம்முடைய சிறந்த ஊழியக்காரர்களாக இருக்க விரும்புகிறவர்களாக நாங்கள் செல்வோமாக. இங்கிருப்பதில் அது மிகவும் பலனுள்ளதாக எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். ஓ இரக்கமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அருளும். ஆமீன். இப்பொழுது நாம் வாசிக்கையில் கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதங்களை வார்த்தையுடன் கூட்டுவாராக. இக்காலை நயவஞ்சக ஆவிகளா அல்லது தேவனுடைய வார்த்தையா என்னும் ஒரு தலைப்பை எடுக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது சரியாக கூறினால் இது ஒரு வினோதமான பொருளாக இருக்கிறது. ஆனால் அது கூடாரத்தில் கடந்த புதன் இரவில், கடந்த ஞாயிறு இரவில் நான் ஒரு சிறு சுவிசேஷ யூபிலியை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். கடந்த புதன் இரவன்று தன்னுடைய தலையின் மேல் தலைமாலையை வைத்திருந்த ஒரு ஸ்திரியை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். தன்னுடைய காசுகளில் ஒன்றை அவள் தொலைத்து விட்டாள். அவள் தன் புருஷன் வரும் முன்னர் அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்து வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தாள். ஆகவே நாம் காண்பது என்னவெனில், அவள் கிழக்கத்திய ஸ்திரீயாக இருந்தாள். ஆகவே அவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாக இருந்தாள். திருமண அடையாள சின்னமானது விரலில் போடுவது வழக்கமாக இருக்கவில்லை. அதில் 9 வெள்ளிக்காசுகள் கொண்டதாயிருக்க அது தலையில் அணியப்பட்டிருந்தது. ஒரு ஸ்திரீ விபச்சாரியான போது அவர்கள் ஒரு வெள்ளிக்காசை வெளியே எடுத்து போட்டு அவள் ஒரு விபச்சாரி என்று காண்பித்தனர். ஆகவே இந்த ஸ்திரீ காசுகளில் ஒன்றை தொலைத்து விட்டிருந்தாள். ஒரு விபச்சாரி அல்ல, ஆனால் அவளுடைய புருஷன் வெளியே சென்றிருந்தான். ஆகவே அவள் அந்த காசை அவளுடைய தலைமாலையில் திரும்பவுமாக பொருத்த அதை அவசரமாக தேடிக்கொண்டிருந்தாள். ஏனெனில் அவள் புருஷன் திரும்பி வந்தால் அவள் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறாள் என்று தீர்மானம் செய்து கொள்வான். அப்படியானால் குடும்பம் மற்றும் எல்லாம் பிளவுபட்டுவிடும். அதை நான் சற்று நேரம் சபைக்கு பொருத்தி பார்த்தேன். அநேக மகத்தான காரியங்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிதாவானவர் வர நேரமாயிருக்கின்றது. ஆகவே நாம் அவர்களை துருவி தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது சபையிலும் நம்முடைய கூடாரத்திலும் நான் நயவஞ்சக ஆவிகள் என்பதன் பேரில் பேச விரும்புகிறேன். அது உண்மையாகவே பிசாசியல் என்று தலைப்பிடப்படும். இந்நாட்களில் பிசாசுகளை பற்றி அதிகமாக நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். ஆனால் அதை எப்படி துரத்த வேண்டும் என்பதை மிக சிறிய அளவில் தான் கேள்விப்படுகிறீர்கள். பிசாசுகள் இருக்கின்றன என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அடுத்த காரியமானது அதை எப்படி துரத்துவது என்பதேயாகும். ஆகவே இப்பொழுது அங்கே தேவனுடைய கிருபையினால் பிசாசுகள் என்று அழைக்கப்படும் இக்காரியங்களுடன் தொடர்பு கொள்ளுகின்ற அதிக தருணம் கொண்டவனாய் பிரசங்க மேடையிலும் அனுதின வாழ்க்கையிலும் அவைகளை சந்திக்கிறவனாக, மேலும் ஏன் இக்காலையில் வேதத்திற்குள் நோக்கி பார்த்து அந்த காரியங்கள் என்னவென்பதை காண நான் விரும்புகிறேன். இப்பொழுது நாம் இதை ஒரு சுகமளிக்கும் ஆராதனையில் பயன்படுத்தியுள்ளோம். எப்பொழுதுமே சுகமாக்குதலின் பாகத்துடனே புற்றுநோய், கட்டி, சதை வளர்ச்சி, காசநோய் மற்ற எல்லா காரியங்களும் இயற்கையான காரியங்கள் அல்ல. அவை இயற்கைக்கு மேம்பட்டவை மற்றும் பிசாசுகளாகும். வேதாகமம் அதை தெளிவாக ரூபகாரப்படுத்துகின்றது. ஆனால் அது சரீரத்தில் இருக்கின்ற பிசாசுகள் தான். சதை வளர்ச்சிகள் புற்றுநோய் போன்றது. அதற்குள் ஜீவன் இருக்கின்றது. அந்த ஜீவனானது பிசாசினுடையதாக இருக்கின்றது. கண் சதை வளர்ச்சி, காசநோய் பரவுதல் மற்றும் மற்ற வியாதிகள் அவை பிசாசுகளாகும். அது சரீர பிரகாரமான ரூபத்தில் உள்ளது. இப்பொழுது இக்காலை நாம் ஆத்மாவில் ஆவிக்குரிய ரூபத்தில் இருக்கின்ற பிசாசுகளை குறித்து நாம் பேச போகிறோம். அவைகள் சரீரத்தில் இருக்கின்றதைப் போலவே அதே விதமாக அவைகள் ஆத்மாவில் இருக்கின்றன. நாம் அவைகளை ஜனங்களுடைய சரீரத்தில் காண்கிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவை மக்களின் சரீரத்தில் புற்றுநோய்களாக மற்றும் மானிட சரீரத்தில் இருக்கின்ற பலவித வியாதிகளாக உள்ளன. சமீபத்தில் புற்றுநோயும் கூட 4 பரிமாண நோய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது வேறொரு பரிமாணத்தில் உள்ளது. நிச்சயமாக அது பிசாசியலாகும். ஒவ்வொரு வியாதியும் அதன் துவக்கமும் கூட 4 பரிமாண வியாதியாக உள்ளது. இப்பொழுது சரீரத்தில் புற்றுநோய் அல்லது ஆத்மாவில் புற்றுநோய் என்பது அந்த பிசாசினால் எந்த ஒரு இடத்திலும் வர முடியும். இப்பொழுது அங்கே அநேக சமயங்களில் அநேக மக்கள் நல்ல எண்ணங்களுடன் அந்த நல்ல மக்கள் தாங்கள் கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு சிறு வேத கலாசாலை அறிவின் பேரில் அல்லது ஒரு சிறு பிள்ளை பிரயாயம் முதற்கொண்டு தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஏதோ ஒன்றின் பேரில் சார்ந்து கொள்ள அநேக தடவை முயற்சி செய்கின்றனர். இன்னுமாக சரியாக தங்களுக்குள், தங்கள் ஆத்மாவிற்குள் இன்னுமாக சரியாக இல்லாதிருக்கின்ற ஏதோ ஒன்றை அவர்கள் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்கின்றனர். நீங்கள் இக்காலை அநேகர் இங்கே இருக்கின்றீர்கள். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடியுள்ளனரோ அவர்கள் மத்தியில் அந்த ஆவிகளை கொண்ட மக்கள் இருப்பதை எந்தவித சந்தேகத்துக்கிடமின்றி நீங்கள் காணலாம். அது விரும்பத்தகாதா இருக்கிற ஒன்று. அவர்களுக்கு அது தேவையில்லை. அவர்கள், ஓ, நான் மாத்திரம் பொய் பேசுவதை விட்டுவிடுவேனானால், நான் இச்சிப்பதை விட்டுவிடுவேனானால், நான் இதை அல்லது அதை விட்டுவிடுவேனானால் என்று கூறுவர். இப்பொழுது அது பிசாசுகளாகும். ஆகவே இப்பொழுது அநேக முறை அவைகள் மத சம்பந்தமான வடிவில் வருகின்றன. இது ஒரு ஞாயிறு கூட்டமாக இருப்பதால் இது போதிக்கின்ற நேரமாக இருக்கின்றது. ஆகவே இதை நாம் பார்ப்போமாக. இப்பொழுது அவை அநேக முறை மத சம்பந்த வடிவில் வருகின்றன. இப்பொழுது வேதாகமத்தில் ஒரு காலத்தில் யோசபாத் என்னும் பெயரை கொண்ட ஒரு பக்தியான ஒரு மகத்தான மனிதன் ஒருவன் இருந்தான். இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த மற்றொரு ராஜாவிடம் அவன் சென்றான். அவன் யோசபாத் யூதாவின் ராஜாவாக இருந்தான். ஆகவே அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடம் சென்றான். அவர்கள் ஒருவருக்கொருவர் பிணைத்துக் கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ணத்தக்கதாக ஒருவரோடு ஒருவர் கூட்டணி அமைத்துக் கொண்டனர். அவர்கள் முதலாவதாக ஜெபிக்காமல் அதை செய்தனர். ஓ, ஜனங்கள் தாமே அதை உணர்ந்து கொள்வார்களானால். அதன் காரணமாகத்தான் இக்காலை நான் வந்தவுடன் நான் வெளிநாடு செல்கையில் நீங்கள் என்னை நினைவு கூற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டேன். எல்லா காரியங்களிலும் ஜபம் செய்யுங்கள். அன்றொரு நாள் யாரோ ஒருவர் வந்து, சகோதரன் பிரணாம், இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றார். நான், அதை குறித்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றேன். புரிகிறதா? உன்னுடைய மனதில் ஒரு கேள்வி இருக்குமானால் அதை அப்படியே விட்டுவிடும். அதை குறித்து ஒன்றுமே செய்யாதே, அத்தோடு அப்படியே தரித்து நில். ஏதாவது ஒன்றை நீ செய்ய ஆரம்பித்தால் அது சரியானதா தவறானதா என்ற ஒரு கேள்வி இருக்குமானால் அதை விட்டு விலகியிரு. அதற்குள் செல்ல மாத்திரம் செய்யாதே, பிறகு நீ சரியாக இருக்கின்றா என்பதை அறிந்து கொள்வாய். இப்பொழுது முதலாவதாக, எல்லா காரியங்களும் ஜபத்தினால் மாத்திரம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மனிதரும் ஸ்திரீகளும் தங்கள் ஆத்துமா, தங்கள் சிந்தனை, தங்கள் நடக்க யாவும் தேவனுடைய பார்வையில் பரிபூர்ணமாக இருக்கும்படியான ஒரு ஸ்தானத்திற்குள் செல்வார்களானால் அது இதுவரை இருந்த சபைகளிலேயே மிக வல்லமையானதாக இருக்கும் என்று நான் இந்த காலை உறுதியாக நம்புகிறேன். சரீர பிரகாரமாக சற்று கவனித்து பாருங்கள். இப்பொழுது நாம் அநேக தடவை, அநேக வருடங்களாக பொய் பேசுவதை கண்டுபிடிக்கும் கருவி என்று அழைக்கப்படும் கருவியை நாம் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் உங்களுடைய கை மணிக்கட்டில் வைத்து அவர்களுடைய தலையை சுற்றி கட்டினால், ஒரு பொய்யை எவ்வளவாக முயற்சி செய்து அதை ஒரு உண்மையைப் போல் பேசினாலும் அந்த கருவி ஒவ்வொரு தடவையும் பொய் கூறப்படுகிறது என்று காண்பிக்கும். ஏனெனில் பொய் பேசும் விதத்தில் மானிடன் உண்டாக்கப்படவில்லை. பொய் பேசுவது என்பது ஒரு வஞ்சகமான, கடினமான காரியமாயும் பொல்லாத காரியமாயும் உள்ளது. எந்த ஒரு நாளும் நான் என்னுடன் ஒரு பொய் சொல்பவனை காட்டிலும் ஒரு குடிகாரனையே நான் கொண்டிருப்பேன். பார்த்தீர்களா? ஒரு பொய் சொல்பவனையே. ஆகவே நீங்கள் பொய் சொல்லும் விதத்தில் உங்கள் சரீரமானது உண்டாக்கப்படவில்லை. நீங்கள் எவ்வளவாக பாவமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னுமாக விழுந்து போன தேவனுடைய குமாரராக இருக்கின்றீர்கள். இன்று நரகத்தில் இருப்பதிலேயே மிகவும் பாவமுள்ள நபராக இருந்த போதிலும் நீ பாவமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் எண்ணம் கொள்ளவில்லை. தம்முடைய குமாரன் அல்லது குமாரத்தியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்பினார். அவருடைய சொந்த சாயலின்படியே நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் பாவம் நீ அதை செய்யும்படியாக ஆக்கிற்று. நீ எவ்வளவுதான் போலியாக காண்பிக்க முயற்சித்து ஒரு பொய்யை சரியான ஒன்றைப் போல காண்பிக்க முயற்சித்தாலும் அது தவறாக உள்ளது என்று நிரூபிக்கும் ஒரு விஞ்ஞான கருவியை அவர்கள் வைத்திருக்கின்றனர். நீ எல்லா அப்பாவித்தனத்தோடும் அதை கூற முயற்சிக்கலாம், ஆனால் அது இன்னுமாக கூறப்படுவது பொய் என்று காண்பிக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள் உள்ளுணர்வு என்ற ஒன்று இருக்கிறது. அந்த உள்ளுணர்வு எது உண்மை என்பதை அறிந்திருக்கிறது. நீங்கள் இங்கே என்ன கூறிக்கொண்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அந்த உள்ளுணர்வு அது ஒரு பொய் என்பதை அறிந்திருக்கிறது. அது உள்ளுணர்விலிருந்து அதை பதிவு செய்யும். ஆதலால் ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ தங்கள் சிந்தைகளை, தங்கள் சாட்சியை, தங்கள் ஜீவியங்களை தேவனோடு நேர்முகப்படுத்தி ஆமேன் பரிசுத்த ஆவியின் வாய்க்காலால் பரிபூர்ணமாக தேவனோடு ஒன்றாக்குமானால் சம்பவிப்பது என்னவாயிருக்கும்? மனிதனும் ஸ்திரீயும் தங்கள் இருதயத்தில் சுதந்திரத்துடனும் உள்ளாழத்தில் இருந்து வருகின்ற விசுவாசத்துடனும் நேர்முகப்படுத்துவார்களானால் சம்பவிப்பது என்னவாயிருக்கும்? அநேக மக்கள் ஜெபிக்கப்படத்தக்கதாக பீடத்தண்டை வருகின்றனர். அவர்கள் அறிவு பிரகாரமான விசுவாசத்தை கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அறிவு பிரகாரமான விசுவாசத்தினால் ஒரு சபையை சேர்ந்து விடுகின்றனர். அவர்கள் அதை தங்கள் மனதில் விசுவாசிக்கின்றனர். அவர்கள் அதை கேட்டதினால் அதை விசுவாசிக்கின்றனர். அதுதான் சிறந்த ஒரு நடத்தை போக்கு என்று அவர்கள் அறிந்திருப்பதனால் அவர்கள் அதை விசுவாசிக்கின்றனர். ஆனால் தேவன் அதை நோக்கி பார்ப்பதில்லை. உங்களுடைய அறிவு பிரகாரமான விசுவாசத்தை அவர் பார்ப்பதில்லை. அவர் இருதயத்தை நோக்கி பார்க்கின்றார். அங்கே உட்புறத்தில் தேவன், அது இருதயத்தில் இருந்து வருமானால் அப்பொழுது எல்லா காரியங்களும் கைகூடும். உங்களுடைய அறிக்கையானது உங்களுடைய ஜீவியத்துடன் ஒன்றாகும். உங்களுடைய அறிக்கை செய்வது போல உங்களுடைய ஜீவியம் சத்தமாக பேசுகின்றது. உங்களுடைய அறிக்கையானது ஒன்றை கூறி உங்களுடைய ஜீவியமானது வேறொன்றாக வாழுமானால் அப்படியானால் எங்கோ தவறு உள்ளது. ஏனென்றால் நீங்கள் அறிவு பிரகாரமாக விசுவாசத்தை கொண்டுள்ளதால் அது உங்களுடைய இதயத்தில் இருந்து வரும் விசுவாசம் அல்ல. ஆகவே அது அந்த வெளிப்புறத்தை காண்பிக்கும். இங்கே தேவனுடைய ஞானம் ஒன்று உள்ளது. ஆனால் உட்புறத்தில் இங்கே ஒரு பிசாசானது தெய்வீக சுகமளித்தலில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், ஆனால் அது எனக்கல்ல என்று சந்தேகித்துக் கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? அவிதமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நான் விசுவாசிக்கிறதில்லை. இது புரிகின்றதா? வெளிப்புறமாக நீங்கள் ஆமாம் என்பீர்கள், உள்ளாக உங்களுடைய மனசாட்சியானது இல்லை என்று கூறுகின்றது. அந்த அதே விஞ்ஞான காரியமானது அது சரியல்ல என்று நிரூபிக்கும். அதை நிரூபிக்கும். இந்த ராஜாக்களை கவனியுங்கள். அவர்கள் புறப்படும் முன்னர் அவர்கள் யோசபாத் ஆகாபோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தும் முன்னர் அவன் முதலாவதாக நாம் ஜெபித்து கர்த்தருடைய சித்தம் என்னவென்பதை பார்ப்போம் என்று கூறியிருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் தேவனை முன்வைக்கும் ஒரு பிரசங்கியை எனக்கு தாருங்கள், ஒரு கிறிஸ்தவனை எனக்கு தாருங்கள், கிறிஸ்தவளாய் இருக்கின்ற ஒரு குடும்ப தலைவியை எனக்கு தாருங்கள், ஒரு விவசாயியை அல்லது ஒரு தொழிற்சாலை தொழிலாளியை எனக்கு தாருங்கள். அவன் மீது பிசாசு எதை வைத்தாலும் வெற்றி அடையும் அந்த மனிதனை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அவன் முதலாவதாக தேவனை தேடுகிறான், நான் முதலாவதாக. அவர்கள் அதை செய்யவில்லை. ஆகாப் ஒரு மகத்தான பளபளப்பான ராஜ்யத்தை கொண்டிருந்தான். மேலும் அவன் நிறைய காரியங்களை செய்திருந்ததால் அவனுடைய பகட்டான மணி அலங்கார ஒப்பனைகள், அவனுடைய பொன், அவனுடைய வெள்ளி மற்றும் ஒரு மகத்தான வெற்றி வாகை சூடிய மனிதனாகவும் அவன் இருந்ததால் அவர்கள் எல்லோரும் தெளிவில்லாதவர்களாக ஆயினர். அதே சமயத்தில் அவன் ஒரு அவிசுவாசியாக இருந்தான். ஆகவே இன்றும் உலகமானது அபிதமாகத்தான் இருக்கின்றது. அங்கேதான் அமெரிக்கா நின்று கொண்டிருக்கிறது, அங்கேதான் இன்று சபைகளும் நின்று கொண்டிருக்கின்றன. கட்டப்பட்ட ஆலயங்களில் மிகச்சிறந்த ஆலயங்களை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இருப்பதிலேயே சிறந்த மெருகேற்றப்பட்ட அறிவாளிகளை நாம் கொண்டிருக்கிறோம். சிறந்த வேதசாஸ்திரத்தை இன்னும் மற்றவைகளை நாம் போதித்திருக்கிறோம். தூதர்களைப் போல பாட நாம் கற்றிருக்கிறோம். ஆனால் இன்னுமாக எங்கோ ஒரு பலவீனம் காணப்படுகின்றது, ஒரு பலவீனம் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வருவதற்கு பதிலாக மனிதனுடைய போதகங்கள் மற்றும் நயவஞ்சக ஆவிகளின் பின்னாக சென்றிருக்கின்றனர். உலகத்தின் பாணியிலேயே அவர்கள் காரியங்களை செய்ய முயற்சிக்கின்றனர். ஹாலிவுட்டை போன்று பளபளக்கும் காரியங்களை அதன் மீது வைக்க அவர்கள் முயற்சி செய்கின்றனர். இங்கே முன்பொரு நாளிலே ஒரு புகழ்பெற்ற ஸ்தாபனம் கான்சாஸ் நகரத்தில் முழு சுவிசேஷத்துறை அல்லது என்னை மன்னியுங்கள், டென்வரில் தொடர்கூட்டத்தில் 10 லட்சம் டாலர் செலவில் ஒரு சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தை அஞ்ஞானியிடம் கொண்டு செல்லத்தக்கதாக ஆயிரக்கணக்கான மிஷனரிமார்கள் அந்த அதே ஸ்தாபனத்தில் 50 சென்டுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்று நமக்கு தேவைப்படுவது என்னவென்றால் மிஷினரி மனப்பாங்குடைய தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் பிறக்கின்ற எழுப்புதல், மற்றும் தேவனுக்கென்று உழைக்க ஆர்வமிக்கவர்களாகவும் பெரிய அருமையான சபைகளை கட்டி அடுத்தவனை மிஞ்சி முயற்சி செய்வதற்கு பதிலாக காடுகளுக்குள்ளாக சென்று தேவனுக்காக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தான். நான் அசுத்தம் போக்கப்பட்டதா இருக்கின்ற ஒரு தெய்வீக கட்டளையின் பணியில் அல்லது ஒரு மது அருந்தும் அறையில் பரிசுத்த ஆவியின் விடுதலையோடும் இருதயங்களில் தேவனுடைய அன்பானது எரிந்து கொண்டிருக்கையில் தொழுது கொள்வேனே என்று உலகத்திலே சிறந்த ஒரு மகத்தான மாவட்ட தலைமை கிறிஸ்தவ ஆலயத்தில் உட்கார்ந்து மனிதனுடைய போதகங்களாலும் கோட்பாடுகளாலும் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்க மாட்டேன். இன்று நமக்கு தேவைப்படுவது என்னவென்றால் ஒரு குலுக்குகிற எழுப்புதலாகும். சத்தியத்திற்கு திரும்புங்கள், மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். இப்பொழுது அவர்கள் அங்கே சென்றபோது சிறிது நேரம் கழித்துதான் யோசபாத் நிதானிக்க துவங்கி, நாம் பாருங்கள், நாம் இதை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிப்போம் என்றான். அதற்கு அவன் சரி என்றான். ஆகாப் செய்தான், அவன் ஆளனுப்பி 100-400 அருமையாக பயிற்சி பெற்ற பிரசங்களை கொண்டு வர செய்தான். அவர்களை அவன் அங்கே கொண்டு வந்து இவர்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் உரைப்பவர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய மாந்திரிய செயலை செய்து கூப்பிட ஆரம்பித்தனர். அவர்கள், ஆம், நீங்கள் சமாதானமாக செல்லலாம், கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார் என்றனர். அந்த 400 பேரும் சமாதானத்தோடு அவர்கள் போக வேண்டும் என்று சாட்சி கொடுத்த பின்பும் இன்னுமாக யோசபாத்திற்கு உங்களுக்கு இது புரிகின்றதா? பாருங்கள், அந்த நீதிமானின் இதயத்தில் ஏதோ ஒன்று, அங்கே ஊறுகாயில் ஏதோ ஒரு முள் எங்கோ இருக்கின்றது என்று கூறினது. ஏதோ ஒன்று தவறாக இருந்தது. ஆகாப் இப்பொழுது இங்கே நம்முடைய 400 பேர் ஒரே மனதுடன் அவர்கள் ஒவ்வொருவரும் ஓம் கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார் என்று கூறுகின்றனரே என்றான். ஆனால் யோசபாத், இன்னும் ஒருவனை நீர் கொண்டிருக்கிறீரா என்றான். அவன், ஆம், தேசத்தில் மிகச்சிறந்த கல்வியறிவு பெற்ற 400 மனிதர் நமக்கு இருக்க, மேலும் இன்னும் ஒருவன் ஏன் நமக்கு தேவை? அவர்கள் எல்லோரும் போம் என்கின்றனரே என்றான். அது அறிவு பிரகாரமான ஒன்றாகும். ஆனால் யோசபாத்தின் இருதயத்திலோ எங்கோ தவறு காணப்படுகிறது என்று அறிந்திருந்தான். இப்பொழுது அவன், இன்னும் ஒருவன் எங்களிடம் இருக்கின்றான், அவன்தான் மிகாயா, ஆனால் நான் அவனை பகைக்கிறேன் என்றான். அவன் எப்பொழுதுமே தீமையானதை கூறி அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தில் விரைந்து தலையிட்டு சபைகளையும் மற்ற எல்லாவற்றையும் கீழே தள்ளி கொண்டிருக்கிறான் என்றான். நான் அவனை பகைக்கிறேன் என்றான். போய் அழைத்து வா, அவன் என்ன கூறுவான் என்று நாம் பார்ப்போம் என்றான். மிகாயா வந்தபோது அவன் கூறினான், அவர்கள், இப்பொழுது பார், அவர்கள் கூறின அதே காரியத்தை தான் நீ கூற வேண்டும் என்றனர். அவன் கூறினான், அவன், நான் மாத்திரம் என்று கூறினான். இதோ அது, தேவன் என்ன கூறுகின்றாரோ அதை மாத்திரமே நான் கூறுவேன். ஆமேன். உன் தீர்க்கதரிசி என்ன கூறினாலும், இது என்ன கூறுகின்றதோ, உன்னுடைய சபை என்ன கூறுகின்றதோ, மற்றும் அவர்கள் என்ன கூறுகின்றனர் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. தேவன் என்ன கூறுகின்றாரோ அதையே நான் கூறுவேன். தேவன் என்னுடைய உதடுகளின் மீது வைப்பதை அவர் கூறுவதையே நான் கூறுவேன். தேவன் கூறியதை மாத்திரமே கூறும் மிகாயாக்கள் தான் இன்று நமக்கு தேவைப்படுகின்றனர். கவனியுங்கள், ஆகவே அவனை அவர்கள் அங்கே கொண்டு சென்றனர். அவன், இன்றிரவு எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்றான். ஆகவே அந்த இரவில் கர்த்தர் அவனை சந்தித்தான். அடுத்த நாள் காலை அவன் திரும்பி வந்தான். அந்த இரண்டு ராஜாக்களும் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்திருந்த போது அவன் போம் என்றான். போம் ஆனால் என்றான், இஸ்ரவேல் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டிருப்பதை நான் கண்டேன் என்றான். ஆகவே நன்றாக உடுத்தியிருந்த இந்த ஒரு பிரசங்கி முன்னே நகர்ந்து வந்து அவனை வாயில் அடித்து, தேவனுடைய ஆவி என்னை விட்டு வெளியே வந்தபோது எந்த வழியாய் போனது என்றான். நீ திரும்பி வருகையில் அதை காண்பாய் என்றான். ஆம், அவன் இங்கே கவனி என்றான். அவன், நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர், நாங்கள் 400 பேர் இருக்கிறோம், நீயோ ஒருவன் தான் என்றான். ஆனால் மிகாயாவோ, உன்னுடைய பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று நான் உனக்கு சொல்வேன் என்றான். ஆமேன், நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் என்றான். ஆமேன், அவன், தேவன் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்ததை நான் கண்டேன், பரம சேனையெல்லாம் அவரை சுற்றி நிற்கிறதையும் கண்டேன். மேலும் இவன் செய்த விதத்தை பார்க்கும் போது தேவனுடைய வார்த்தை இந்த மனிதன் மீது சாபங்களை தெளிவாக உரைத்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் என்று கூறினான். தேவன் சபித்துள்ளதை உங்களால் ஆசீர்வதிக்க முடியாது. அதே போன்று தேவன் ஆசீர்வதித்திருப்பதை பிசாசால் சபிக்க முடியாது. அது ஒரு தனிப்பட்ட நபருடைய காரியமாகும். நீ எவ்வளவு ஏழையாக இருந்தாலும், அல்லது எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தாலும், எவ்வளவு படிப்பட்டவனாக இருந்தாலும், எவ்வளவு கல்வியறிவு இல்லாதவனாக இருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. எதை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரோ அது ஆசீர்வதிக்கப்பட்டதாகும். தேவன் எதை சபித்திருக்கிறாரோ அது சபிக்கப்பட்டதாகும். எது சரி மற்றும் எது தவறு என்றும் வித்தியாசப்படுத்த அறிந்திருங்கள். அந்த பிரசங்கிகளோடு கர்த்தர் இருக்கவில்லை என்பதை நன்றாகவும் மிக தெளிவாகவும் மிகாயா அறிந்திருந்தான். பாருங்கள், அந்த பிரசங்கிகளுக்கு என்ன ஆயிற்று? அவர்கள் என்ன செய்தனர் என்பதை கவனியுங்கள். அவர்கள் மிக சிறந்த முறையில் உடுத்தி இருந்தனர். அவர்களுக்கு மிக சிறந்த ஆகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தங்களுடைய விருந்துகளில் மற்றும் தங்களுடைய கூட்டணிகளில் மற்றும் மேலும் இவைகளை போன்றவைகளில் ஒன்றாக கூடி தங்கள் சொந்த வேதாகம கல்லூரி அறிவை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக இருந்தனர். ஆகவே வேதாகமம் கூறுகின்றது, மிகாயா அந்த தரிசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கையில் அவன், தேவன் அங்கே கீழே சென்று ஆகாவை வஞ்சிக்கும்படிக்கு யாரை நாம் அனுப்பலாம் என்றார் என்று கூறினான். அப்பொழுது ஒரு பொய்யினாவி, நான் கீழே அங்கு சென்று அந்த பிரசங்கிகள் மூலமாக ஆகாவை வஞ்சித்து தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறத்தக்கதாக ஆகாப் அங்கே செல்லும்படிக்கு செய்வேன் என்று கூறினது என்றான். இப்பொழுது இன்றைக்கு அநேக மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது ஞாயிறு பள்ளி நாரதை நேசிக்கிறேன், கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வஞ்சிக்கின்ற ஆவிகளுக்கு அநேக மக்கள் செவி கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆவிகள், அவைகள் உலகத்தில் இருக்கின்றன. அவைகள் பிசாசுகள். அவைகள் அந்த இடங்களுக்கு சென்று மனிதர் ஊழியர்கள் மத்தியில் இருந்து விடுகின்றன. சபை அங்கத்தினர்கள் மத்தியில் அவை சென்று விடுகின்றன. அவைகள் நல்ல மக்கள் மத்தியிலும் சென்று இருந்து விடுகின்றன. பிறகு அவைகள் அவர்களை ஒரு மாயைக்குள் கொண்டு சென்று விடுகின்றன. அப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கின்ற காரியங்களை பேசுகின்றனர், செய்கின்றனர், போதிக்கின்றனர், கடைபிடிக்கின்றனர். இன்றைக்கு தங்களுடைய சபையின் ஊழியக்காரர்கள் தங்களுடைய மக்களை சபைகளில் சீட்டுக்கட்டு விளையாட்டுகள் மற்றும் அநேகவற்றை விளையாட அனுமதிக்கின்றனர். இப்பொழுது அது முற்றிலும் கத்தோலிக்கர் மாத்திரமல்ல, அவைகளை செய்கின்ற அநேக புராட்டஸ்டன்ட்களும் இருக்கின்றனர். அதற்கு மாற்றாக இருக்கின்ற ஒன்றைத்தான் அவர்கள் செய்ய முயற்சிக்கின்றனர். ஏதோ ஒரு புதிய திட்டத்தை மேற்கொள்ள அவர்கள் முயல்கின்றனர். பரிசுத்த ஆவியின் ஸ்தானத்தை எடுத்துவிட, கல்வி அறிவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் முயல்கின்றனர். உங்களுடைய மனிதன் எவ்வளவுதான் நன்கு படித்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. உங்களால் அதை ஒருபோதும் செய்யவே முடியாது. அவன் படித்திருப்பது ஒரு நல்ல காரியம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதனுடன் பரிசுத்த ஆவி அவன் பெற்றிருக்காவிடில் அவனுடைய கல்வி அறிவானது எந்த ஒரு நன்மையையும் பயக்காது. பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின் ஸ்தானத்தை கல்வி ஒருபோதும் எடுக்காது. ஆமேன். கவனியுங்கள், இதற்கு பதிலாக அவர்கள் நான் முன்பு கொண்டிருந்த பழங்கால அனுபவத்துக்கு பதிலாக கை குலுக்குதலை வைக்க முயன்றனர். இன்றைக்கு சபையானது நவீனமாகிவிட்டது. அவர்கள் நடந்து வந்து தங்களது வலதுகரத்தின் ஐக்கியத்தை கொடுக்கின்றனர். அந்த விதமாகத்தான் அவர்கள் செய்கின்றனர். ஆனால் பழமை நாகரிகமான பாவிகள் அழைக்கப்பட்டு தேவனுடன் சரியாகின்ற அழுது புலம்புகின்றவர்களின் மர இருக்கையின் இடத்தை அதனால் எடுக்க முடியாது. அது உண்மை என்று அவர்கள் தேவனுடைய தசமபாகத்தின் இடத்தை எடுக்க முயற்சிக்கின்றனர். வேறு ஏதோ ஒன்றை எடுக்க அவர்கள் முயற்சி செய்கின்றனர். அதை அவர்கள் வேறு விதமாக ஆக்க முயல்கின்றனர். அவர்கள் சென்று சபைகளில் பங்கோ விளையாட்டு விளையாடுகின்றனர், குலுக்கல் சீட்டு விளையாட்டு விளையாடுகின்றனர். தேவனுடைய தசமபாகத்தின் இடத்தை குலுக்கல் சீட்டுகள் எடுக்கவே முடியாது. இரவு விருந்துகள், கம்பளம் பிச்சல், சுற்றுலாக்கள், கடன்களை அடைக்க நிதி திரட்டுதல், அவை தேவனுடைய நித்திய தசமபாகம் மற்றும் காணிக்கையின் இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அது அப்படியாக செய்யவே செய்யாது. ஆனால் இன்னுமாக நாம் அதை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன? அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஏதோ ஒன்றை மாற்றுப் பொருளாக வைக்க கீழே வந்து முயற்சி செய்கின்ற நயவஞ்சக ஆவிகளாய் உள்ளன. தேவன் தம்முடைய வார்த்தைக்கான மாற்றுப் பொருளையே உடையவராய் இல்லை. அது என்றென்றைக்கும் உள்ள மற்றும் நித்தியமான ஒன்றாகும். விசுவாசத்திற்கு மாற்றுப் பொருளாக வைக்க தேவனிடம் ஒன்றும் கிடையாது. விசுவாசத்திற்கு மாற்றுப் பொருள் எதுவுமே கிடையாது. நம்பிக்கை விசுவாசத்தின் இடத்தை ஒருபோதும் எடுக்கவே முடியாது. விசுவாசம் தனியாக உள்ளது, அது தனியாக நிற்கிறது, அது ஒருபோதும் எடுக்க முடியாது. நம்பிக்கை ஒருபோதும் அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளவே முடியாது. நம்பிக்கை நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. இல்லை, சரியாக கூறினால் விசுவாசமே அவ்வாறு இருக்கிறது. புரிகிறதா? நம்பிக்கை ஒரு காரியம், விசுவாசம் மற்றொன்று. நம்பிக்கை அதற்கு நம்பிக்கை உள்ளதாய் இருக்கிறது, விசுவாசம் அதை பெற்றுக் கொண்டு விட்டது. ஒன்று அறிவுபூர்வமான விசுவாசம், மற்றொன்றானது தேவனிடமிருந்து வருகின்ற நேரடியான வழிபாடாகும். அது இதனுடைய ஸ்தானத்தை ஒருபோதும் எடுத்துக் கொள்ளாது. நாமோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் இந்த எல்லா மாற்று காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். மிஷினரியை அனுப்புவதற்கு பதிலாக மகத்தான சபைகளை கட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒரு மாற்று பொருள், ஒரு சபையை கட்டுவதற்காக இயேசு யாரையுமே நியமிக்கவில்லை. வேதாகமத்திலும் கூட அது நியமிக்கப்படவே இல்லை. நாம் வேத கலாசாலை கல்லூரியை ஏற்படுத்தி இருக்கிறோம், அது மிஷினரிமாரின் இடத்தை எடுத்துக்கொள்ள அவர்கள் விட்டுவிட்டனர். நாம் ஒரு வேத கலாசாலை கல்லூரியை கட்ட வேண்டும் என்று இயேசு நம்மிடம் கூறவில்லை. அவையெல்லாம் சரிதான், கல்வி அறிவு அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறது, அது அதனை ஒருபோதும் செய்யவே முடியாது. இயேசுவினுடைய கட்டளையானது உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதே ஆகும். ஆகவே நாம் கொண்டிருக்கின்ற எல்லா மாற்று பதில் பொருட்களும் மெய்யான ஸ்தானத்தை எடுக்கவே முடியாது. முன்பொரு நாள் ஒரு அனுபவத்தை நான் பெற்றேன். மாற்று காரியமாக இருந்த ஒன்று, முதன் முதலாக எனக்கு பல்வலி உண்டானது. அதனால் ஒரு பல்லை பிடுங்க வேண்டியதாக இருந்தது. இக்காலை அந்த இடத்தில் ஒரு போலி பல்லை ஒட்ட வைத்திருந்தேன். என்னால் பேச முடியவில்லை. அது உண்மையானதின் இடத்தை எடுக்கவே முடியாது. இல்லை ஐயா, ஓ என்ன, மரத்தினாலோ சுண்ணாம்பினாலோ அல்லது நீங்கள் விரும்பும் எதினாலும் ஒரு மனிதனை உருவாக்கி அவனை எடுத்து அவனுக்கு ஆடை உடுத்து விட்டு அவனுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அவனுக்கு உணர்ச்சிகள் மனசாட்சி ஆகியவை இருக்காது. ஒரு உண்மையான மனிதனின் இடத்தை அவனால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. நான் சபையை சேர்ந்து விட்டேன், நான் இன்னும் நன்றாக செய்ய முயற்சிக்கிறேன் என்று வந்து கூறுகின்ற போலியான மன திரும்புதலும் கூட இருக்காது. ஒரு மனிதனை தன்னுடைய இதயத்தில் வித்தியாசமானவனாக ஆக்குகின்ற மெய்யான பழமை நாகரிகமான தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் மன திரும்புதலின் இடத்தை அதனால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் அதை செய்ய முடியாது. ஏனெனில் அதனுள் ஜீவன் இல்லை. அவனுக்கு ஜீவன் கொடுக்க அதில் ஒன்றுமே இல்லை. இங்கே சமீபத்தில் இதை தொடர்ந்த அந்த மகத்தான கலைஞனை, இந்த மோசேயின் படத்தை உருவாக்கிய அந்த சிற்பி, அவனுடைய பெயரை இப்பொழுது என்னால் கூற முடியவில்லை. அவன் ஒரு கிரேக்க கலைஞன், அதனால் அவன் மறிக்க நேர்ந்தது. அது மிக பரிபூர்ணமாக இருந்தது என்பதை அவர் கண்டபோது, அந்த மோசேயின் உருவத்தை அவர் கண்டபோது அவன் மிகவும் மெய்சிலிர்த்து உணர்ச்சி வசப்பட்டு அவனுடைய முழங்கால் பகுதியை அடித்து, பேசு மோசே என்றான். அது மிக தத்ரூபமாக காணப்பட்டது. அது மிக பரிபூர்ணமாக உருவமைக்கப்பட்டிருந்ததால் அவனுடைய மனதிற்கு மோசையை போன்றே இருக்கும் விதத்தில் காணப்பட்டது. அதனால் அவனதை உணர்வடைய செய்ய வேண்டும் என்று சுத்தியால் அடித்தான். சபையின் மனதில் அதை வைக்கின்றது. நீங்கள் எவ்வளவாக மாற்றியமைக்க எதை வைத்தாலும், எவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை நீங்கள் பெற்றாலும், உங்கள் பாடல்களை எவ்வளவு நன்றாக பாடினாலும், எவ்வளவு உயர்ந்த ஆடைகளை உங்கள் சபையோர் உடுத்தினாலும், நீங்கள் எவ்வளவாக இதை அதை அல்லது மற்றதை பெற்றாலும், நீங்கள் அடித்தாலும் உணர்ந்தாலும் எதுவா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் கிறிஸ்து கீழே வந்து அந்த சபைக்குள் பிரவேசித்து மறுபடியும் பிறந்திருத்தலின் புதிய அனுபவத்தை அதற்கு அளித்தால் ஒழிய ஜீவனின் இடத்தை அதனால் எடுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையின் இடத்தை அதனால் ஒருபோதும் எடுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை தனியாக நிற்கின்றது. மிகாயா வார்த்தையை உடையவனாய் இருந்தான். அவன் வார்த்தையை உடையவனாய் இருப்பதை அறிந்திருந்தான். எழுதப்பட்டிருந்த வார்த்தையை அவன் உடையவனாய் இருந்தான். ஒரு தரிசனத்தின் மூலமாகவும் அதை அவன் பெற்றுக் கொண்டான். தேவன் தம்முடைய வார்த்தையில் என்ன கூறியிருந்தார் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். தரிசனத்தின் மூலம் தேவன் என்ன கூறியிருந்தார் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அவை இரண்டும் ஒன்றாக இணைந்தன. அதுதான் சத்தியம் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே அவன் பயப்படவே இல்லை. ஆனால் இந்த நயவஞ்சக ஆவி இன்றைக்கு அது என்ன செய்துள்ளது என்பதை பாருங்கள். இன்னும் அநேக சபை அங்கத்தினர்களை சேர்க்க நல்ல சபை அங்கத்தினர்களை உருவாக்குவது. இது எல்லா விதமான பழமை நாகரீக பரிசுத்தாவி போதித்தலுக்கெல்லாம் தாழ்ப்பாளை போட்டுவிட்டது. இது சமுதாய விருந்துகள் ஒருவரோடு ஒருவர் வைத்துக் கொள்ளவும், கட்டிடத்தின் தரைமட்டத்தின் கீழ் உள்ள பகுதியில் விளையாட்டுகள் விளையாடவும் அனுமதி அளித்தது. பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் ஜபித்துக் கொண்டிருந்த அந்த மேலறைக்கு அது ஒருபோதும் மாற்றாக இருக்காது. அது பெண்களை ஒன்றாக கூடிவர செய்து நகைச்சுவை துணுக்கு மற்றும் போன்றவையை கூறவும் மற்றும் ஒன்றுமில்லாத அடிமுட்டாள்தனமான அநேக காரியங்களை செய்ய அனுமதித்தது. அதனால் ஒரு ஜபக்கூட்டத்தின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. பெண்கள் அவர்கள் வெளியே சென்று உடை உடுத்தும் விதம் அது ஒரு அவமானமாகும். சகோதரர் நெவில் கூறின ஒரு கருத்தை நான் கேட்டேன். பாவம் அமெரிக்க மக்கள் என்று கூறி அவர்கள் தங்களுடைய எல்லா துணிகளையும் அயல் நாடுகளுக்கு அனுப்பிவிட்டனர் என்றார். அது உண்மை. அவர்கள் தங்களுடைய உள்ளாடைகளுடன் நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அது உண்மை. அவர்கள் அவைகளை மிஷினரிகளுக்கு கொடுத்து விட்டிருக்கின்றனர் போலும். ஏனெனில் அந்த மிஷினரி, அந்த மக்கள் மற்றும் வேறு நாட்டில் உள்ள அஞ்ஞானிகள் அதை அணிந்திருக்கின்றனர். இந்த மக்களே ஆடைகள் இல்லாமல் இருக்கின்றனர். அதை இவர்கள் விரும்புகிறார்கள் என்று தெரிகின்றது. நான் உங்களுக்கு கூறுவேன், ஏதோ ஒன்று தாறுமாறாக்கப்பட்டுள்ளது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் போதகமாகும். அது உங்களுடைய ஆடைகளை களைகின்ற பிசாசுகளாயிருக்கின்றன. வேதாகமத்தில் ஒரு மனிதனை தவிர வேறு எவரும் தங்கள் ஆடைகளை தங்கள் சரீரத்தில் இருந்து கிழித்து எறியவில்லை. அவன் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதனாக இருந்தான். இன்றைக்கோ அவன் ஒரு மிருதுவான வடிவில் வருகிறான். சமுதாயத்தில் உள்ளவனாக நல்லவனாக இருப்பது போல, எல்லாம் சரியானதாக இருப்பது போல, சீதோஷ்டம் குளுமையாக இருக்கின்றது. நீ உன்னுடைய ஆடைகளை சற்று எடுத்து போட்டால் இன்னும் உனக்கு குளுமையாக உணர்வாய். மனிதன் முன்னும் பின்னுமாக முற்றங்களில் அரை நிர்வாணமாக நடக்கிறான். அதே போன்று பெண்களும் ஏன் நாய்களுக்கு இருக்கின்ற மரியாதையை விட குறைவாக மதிப்பிடப்படுகின்ற நிலைக்கு ஒருவருக்கு ஒருவர் செய்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன ஆயிற்று? நான் உங்களை புண்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. அது பிசாசினால் பிடிக்கப்பட்டிருத்தல் என்று மாத்திரமே நான் உங்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் அது சரிதான் என்று உங்களுக்கு கூறுகின்ற நயவஞ்சகமான ஆவிகளுக்கு நீங்கள் செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது ஒரு பொய்யாகும். ஒரு கோதுமை செடியானது கோதுமையைத்தான் பிறப்பிக்கும். நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ அதை செய்ய மாட்டாய். உன்னால் அதை செய்ய முடியாது. உன்னால் அதை செய்யவே முடியாது. நீ அறிவு பிரகாரமான விசுவாசத்தை கொண்டு சகோதரன் பிரணாம் நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். அவ்விதம் இல்லை என்று உங்கள் ஜீவியமே சொல்லுகிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நயவஞ்சக ஆவிகள் உரைத்தல். தான் எங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டிருந்தான். அவன் பொதுமக்களால் மிகவும் மதிக்கப்படாதவனாக இருந்தான். அவர்கள் இந்த பிரசங்கிகளை விரும்பி இருந்த போதிலும் அவன் சத்தியத்தை மாத்திரமே உரைத்ததால் அவனை யாரும் விரும்பவில்லை. இப்பொழுது இன்னும் ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. தேவனுடன் அனுபவம் கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரியோ சிறிது உணர்ச்சி வசப்பட்டவர்களாவர் என்று நான் நம்புகிறேன். நான் அதை நம்புகிறேன். அது சரி. ஆனால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு பதிலாக உணர்ச்சி வசப்படுதலை அவர்கள் எடுத்துக்கொண்டனர். நிறைய கூச்சல்களை மாத்திரம் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர். ஆனால் அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கூச்சலுடன் வாழ்வது போலவே பரிசுத்தமாகவே வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் சரியாக இருப்பீர்கள். உணர்ச்சி வசப்படுதல் நிச்சயமாக சரிதான். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் நயவஞ்சக ஆவிகளோ பரிசுத்த கூடு ஸ்தாபன மக்களுக்குள் சென்று விட்டன. ஆகவே அவர்கள் அவர்களால் கூச்சலிட முடிவதால் அல்லது அவர்களால் நடனமாட முடிவதால் அவர்களால் உணர்ச்சி அடைய செய்ய முடிவதால் என்பதன் பேரில் சார்ந்து கொள்கின்றனர். அங்கே இருந்த வயோதிக நபர், தீர்க்கதரிசிகள் எல்லோருக்கும் தலைவனாக இருந்தவன், பிரசங்கிமார்கள், தான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று மிக நிச்சயமானவனாக இருந்தவன், தனக்கு இரு கொம்புகளை உண்டாக்கி கொண்டு சுற்றி சுற்றி நடனமாடி ஒரு பெரிய கூச்சலை போட்டான். அவன் அந்த மற்றைய அசீரிய ராணுவத்தை நாட்டை விட்டு வெளியேற்ற சென்றான். ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு பொய்யாக இருந்தது? தேவனுடைய வார்த்தை வித்தியாசமானதாக உரைத்திருந்தது. ஆமேன். பாருங்கள், உங்களால் சரியாக உணர்ச்சி வசப்பட முடியும். நீங்கள் சரியான ஒன்றை கொண்டிருந்து உங்களுடைய உணர்ச்சியை சரியான ஒரு உணர்ச்சி வசப்படுதல் இயங்க செய்து கொண்டிருக்குமானால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு முன்பாக தாவீது நடனமாடினான். அவனுடைய மனைவி அவனை பார்த்து நகைத்தாள். பரலோகத்திலிருந்து தேவன் வெளியே கீழே பார்த்து, தாவீது, நீ என் இருதயத்துக்கேற்ற மனிதன் என்றார். ஆனால் அவனுடைய நோக்கங்கள் சரியாக இருந்தன. அதன் பின்னே அவனுடைய ஜீவியம் சரியாக இருந்தது. ஆகவே நாம் உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. நாம் சபைக்கு செல்வதனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. அந்த நயவஞ்சகமான ஆவிகளை நீங்கள் நம்பாதீர்கள். ஒரு உண்மையான தேவனுடைய ஆவியானது, ஒரு உண்மையான தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய சத்தியமாக இருக்கின்றது. அது தேவனுடைய வித்தாக இருந்து உங்களுடைய ஜீவியத்தில் தேவனை முன்கொள்கிறது. தேவ பக்தியாகவும் புனிதமாகவும் பரிசுத்தமாகவும் இருங்கள். உணர்ச்சி வசப்படுதல் மற்றும் அதை போன்று இருக்கின்ற அநேக மக்களின் மத்தியில் பின்புறமாக பேசுதல், சண்டைகள், பின்னிக் கொள்ளுதல்கள் மற்றும் எல்லா விதமான தேவனற்ற காரியங்களும் காணப்படுவதை நாம் பார்க்கலாம். சகோதரனே, அது சபையில் கந்தக அமிலம் போன்றதாகும். அது பிசாசின் வல்லமை. ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆவி ஒருவருக்கொருவர் மத்தியில் சென்று அதை புறம்பே தள்ளி, இது சரியல்ல, இது சரியல்ல, அது சரியல்ல என்று கூறுகின்றது. நீங்கள் அதை பின்தொடர்ந்து பார்க்க போனால் 10 இல் 9 அந்த நபர்தான் கிளர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டிருப்பார். அது சரியல்ல. ஆமேன். சகோதரர் மத்தியில் பிரிவினையை தேவன் வெறுக்கிறார். நீங்கள் பயபக்தியாகவும் பரிசுத்தமாயும் தேவனை நேசித்து அவர் பேரில் தரித்திருங்கள். உங்கள் ஜீவியமானது வேதாகமத்துடன் இணைந்து சுத்தமான இதயத்துடனும் சுத்தமான எண்ணத்துடனும் உன்னுடைய சகோதரனுக்கு அன்பை செலுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இன்னுமாக உயர்த்தி காட்ட உன்னாலான சிறந்த முயற்சியை செய்தும் மற்றும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தும் சரியாக ஆடையுடுத்தி சரியாக ஜீவித்து சரியானதை பேசி சரியான இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் விரும்புகின்ற எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டிருக்கலாம். அப்பொழுது எல்லோரும் அதை விசுவாசிப்பார்கள். இயேசு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இனிமேல் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய அது வேறொன்றுக்கும் உதவாது என்றார். நீ உப்பாயிருந்தால் மட்டும் ஒரு நன்மையும் இல்லை, ஆனால் நீ அதனுடன் சாரத்தை பெற்றிருப்பாயானால் நீ சாரமாயிருப்பாய் மற்றும் உலகம் தாகமுடையதாயிருக்கும். நீ சாரமாயிரு, அவர்கள் தாகமாயிருப்பார்கள். ஓ என்னே, நயவஞ்சகமான ஆவிகள், பிசாசுகள் மாறுவேடத்தில் சென்று கொண்டிருக்கின்றன. கவனியுங்கள், நாம் கடைசி நாளில் இருக்கின்றோம், நாம் கடைசி காலத்தில் இருக்கின்றோம். உலகமானது முடிவு நிலைக்கு வர தயாராக உள்ளது. இந்நாட்களில் ஒன்றில் வெடிக்கப் போகின்ற ஒரு கொப்பளக்கட்டி வெடித்து அதிலிருந்து வருகின்ற சீ வெளிவருவதை போன்று உள்ளது. அது அசுத்தமாயிருக்கின்றது. அதை குணப்படுத்த எந்த ஒரு மருந்து தைலமும் கிடையாது. அவர்கள் மருந்தாய் தயாரிக்கப்படும் அந்த விலங்கின குருதி நிணநீரை புறக்கணித்து விட்டனர். அவர்கள் சிகிச்சையை நிராகரித்து விட்டனர். அங்கே ஒரு கட்டி ஒன்று எழும்புமானால் நீங்கள் பென்சிலினையோ அல்லது வேறதையோ எடுத்து அதை அப்புறப்படுத்த தவறினால் அல்லது வேறதையோ நீங்கள் எடுக்க தவறினால் அது வெடிக்கும் வரை பெரிதாகிக் கொண்டே இருக்கும். அதைத்தான் உலகமும் செய்திருக்கின்றது. அது சிறிது காலத்திற்கு முன்னர் அது ஆரம்பித்தது, பிறகு கீழே சரிய ஆரம்பித்தது. அவர்கள் மகத்தான பெரிய செயல் திட்டத்தின் பேரில் ஆரம்பித்தனர். பொய்யான ஆவிகள் உள்ளே வந்து மக்களிடம் இதை அதை அல்லது மற்றதை கூற ஆரம்பித்தனர். நாம் 900 மற்றும் வித்தியாசப்பட்ட ஸ்தாபனங்களாக உடைந்து போயிருக்கிறோம். ஒவ்வொருவரும் வித்தியாசப்பட்ட கருத்தை கொண்டிருத்தல். அவர்கள் நாங்கள் இந்த முடிவான கட்டத்தை விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிப்பது அவ்வளவுதான் என்கின்றனர். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரத்தக்கதாக அவர்களால் இடம் கொடுக்க முடியவில்லை. சரியான பாதையை அவர்களால் கொண்டிருக்க முடியவில்லை. சத்தமிடக்கூடிய ஒரு மக்கள் குழுவை தேவன் கொண்டிருக்கிறார். அப்படியானால் எல்லோரும் சத்தமிட வேண்டியவர்களாக இருக்கின்றனர். அந்நிய பாஷையில் பேசக்கூடிய சிலரை அவர்கள் கொண்டிருக்கின்றனர். அப்படியானால் எல்லோரும் அந்நிய பாஷையில் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றனர். அது என்ன, நயவஞ்சகமான ஆவிகளாக முற்றிலும் மாசுபடுத்தப்படும் அளவிற்கு அவர்கள் இதை போன்ற எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டனர். தேவன் அதில் முழுவதுமாகவே இல்லாதிருக்கையில் வஞ்சக மக்கள் இந்த உணர்ச்சி வசப்படுதலை செய்கின்றனர். பிறகு அவர்கள் வெளியே சென்று தாங்கள் விரும்புகின்ற எந்த ஒரு வாழ்க்கையையும் வாழ்ந்த பிறகு அதை கிறிஸ்தவன் என்று அழைக்கின்றனர். ஆகவே உலகமானது உட்கார்ந்து கொண்டு பார்த்து சரி அங்கே பார், அவர்களைப் போலவே நானும் நல்லவனாக இருக்கிறேன் என்கிறது. முன்பொரு இரவு பன்றியை குறித்தும் பாவியை குறித்தும் நான் கூறினது போல நீங்கள் பழி சுமத்த முடியாது. ஒரு பாவி பாவிதான், அவனுடைய தவற்றை அகற்ற திருத்த முயலாதீர்கள். அவனிடம் இதை அதை அல்லது மற்றதை கூற முயற்சிக்காதீர்கள். ஆரம்பத்திலேயே அவன் ஒரு பாவியாக இருக்கிறான், துவக்கத்திலேயே அவன் ஒரு பன்றியாக இருக்கிறான். அவன் எந்த ஒரு வித்தியாசத்தையும் அறியான். அவன் திரைப்படங்களுக்கு செல்வானால் அவன் ஞாயிற்றுக்கிழமை செல்வான், அவன் குழு நடன ஆட்டங்களுக்கு செல்வான். அவன் இந்த எல்லாவற்றையும் செய்கிறான். துவக்கத்திலேயே அவன் ஒரு பாவியாக இருக்கிறான். அவனுடைய சுவாபம் ஒரு பன்றியின் சுவாபமாக இருக்கின்றது. அந்த வயதான பன்றி ஒரு குப்பை மேட்டிற்குள்ளாக தன்னுடைய மூக்கை நுழைத்து அதில் இருக்கின்ற தானியங்கள் மற்றும் எல்லாவற்றையும் தின்கிறது. ஆம், அது ஒரு பன்றியாக இருக்கின்றது. உங்களால் அதை குறை சொல்ல முடியாது. அது ஒரு பன்றியாகும். பாவிகளும் அந்த விதமாகத்தான் இருக்கின்றனர். ஆனால் நீங்கள் சென்று உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டு அவன் செய்கின்ற காரியங்களில் உங்கள் மூக்கை நுழைத்துக் கொள்வீர்களானால் அப்பொழுது அவனை விட நீங்கள் மேலானவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் மிக மோசமாக இருக்கிறீர்கள். அதன் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள். நாம் உலகத்திலிருந்து புறம்பே செல்வோமாக. நாம் செல்வோம், தேவனை அனுமதிப்போம், நாம் செல்வோம். எப்படி நீங்கள் செல்வீர்கள்? அநேக மக்கள் இன்று சரி சகோதரன் பிரணாம், எப்படி நாங்கள் அகன்று செல்ல முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றனர். செல்க என்பதன் பேரில் அநேக வேத தத்துவ போதனையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். செல்ல முயன்று அநேக மக்கள் வியர்வை சிந்துகின்றனர். அநேக மக்கள் வந்து நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியாக 40 உபவாசம் மேற்கொள்ளப் போகிறேன் என்று கூறுகின்றனர். உங்களுக்கு 40 உபவாசம் தேவையே இல்லை. உலகம் மற்றும் இந்த எல்லா பேய்த்தனமான காரியங்களையும் செல்லவிட்டு உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. மேலும் கீழமாக குதிப்பதனால் நீங்கள் அதை செய்ய முடியாது, அல்லது அதை 40 உபவாசத்தின் பேரிலோ உங்களால் செய்ய முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவனிடம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இதயத்தின் மூலமாகத்தான் நீங்கள் செய்ய முடியும். ஒரு சிறு குழந்தையை போன்று அங்கே இருக்கின்ற என் சிறிய குழந்தையை நான் கவனித்தேன். இக்காலை அவனுக்கு அவனுடைய தாய் அந்த சிறு சட்டையை போட முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அதனுடைய சிறிய கரத்தை சட்டையின் கைப்பகுதியில் போட அது விரும்பினது. அதில் தன்னுடைய கரத்தை போட அதனால் முடியவில்லை. எப்படி என்று அதற்கு தெரியவில்லை. அதனுடைய சிறிய கரத்தை நீங்கள் வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தன்னுடைய கரத்தை அதனுள் வைக்க அது விரும்புகிறது, ஆனால் அது அதை இங்கும் அங்கும் புரட்டி போடுகிறது. சட்டையின் கைப்பகுதிக்கு அதனால் செல்ல முடியாது. சட்டையின் கைப்பகுதியில் அது இல்லை என்று அறிந்திருக்கிறது. நீங்கள் இன்னுமாக புறங்கூறிக்கொண்டும் பொய் சொல்லிக் கொண்டும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் தேவனுடன் சரியாக இல்லை என்பது உங்களுக்கு தெரிகின்றதா? நீங்கள் எத்தனை சபைகளை சேர்ந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உங்கள் ஆத்மாவானது மாற்றப்படும் வரை உங்களால் தேவனுடன் சரியாக இருக்க முடியாது. சகோதரனே, அது பழமை நாகரிகமாகும். ஆனால் அது உன்னுடைய ஆத்மாவில் பொங்கி வழிந்து அதில் உற்சாகத்தை தரும் உண்மையே. தன்னுடைய கரத்தை அதற்குள் வைக்க முயற்சிக்கின்றது. தன்னுடைய கரத்தை அதற்குள் எவ்வாறு வைக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்ட யாரோ ஒருவர் அதற்கு தேவைப்படுகிறது. பிறகு தன்னுடைய கரத்தை தன்னுடைய சிறிய சட்டையில் வைத்த பிறகு எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று அது அறிந்து கொள்கிறது. மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த விதமாகத்தான் இருக்கும். அவன் உண்மையாக தேவனுக்குள் செல்கையில் தேவனுடைய வார்த்தையுடன் தன்னுடைய ஜீவியத்தை அவன் கவனித்து பிறகு அதனுடைய ஒவ்வொரு சிறு சிறு கூறுபாடுடனும் அவன் ஒருங்கிணைந்திருப்பதை உணர்கிறான். அவன் நீடிய பொறுமை, தயவு, அமைதி, சாந்தம், வல்லமை, விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்பவளை கொண்டிருப்பான். அவன் குந்தளிக்கும் கடலை போன்று மேலும் கீழுமாக அலகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டான். ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அவன் கவலைப்படுவதில்லை. காற்று வீசும் கடலில் ஒரு புட்டி மூடியைப் போல அவன் அங்குமிங்கும் குதிக்கவில்லை. அவன் நிலையாயிருக்கிறான். அவனுடைய இருதயம் தூய்மையானதாக இருக்கிறது. அவனுடைய நினைவுகள் தூய்மையானதாக இருக்கின்றன. அவனுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கின்றன. அவனுடைய மாற்று சரியாக இருக்கிறது. அவன் தேவனுடைய வார்த்தையுடன் ஒருங்கிணைகிறான் என்பதை அறிந்திருக்கிறான். பாதாளம் முழுவதுமே அவனை அசைக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையுடன் அவன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணுக்கான தெய்வீக அன்பையும் தன்னுடைய இதயத்தில் தூய்மையை அவன் கொண்டிருக்கிறான். அவன் உலகத்தின் காரியங்களை அவன் விட்டு விலகியிருக்கிறான். அவை அவனுக்கு மறித்து போயிருக்கிறது. அவை இனிமேல் அவனுக்கு தேவைப்படுவதில்லை. ஏன்? பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்ட அந்த பெண்ணை உங்களால் தேவபக்தியற்றதாய் காணப்படுகின்ற ஒரு ஜோடி ஆடைகளை அணிய வைத்து அங்கே தேவையில்லாமல் அவளை செல்ல வைக்க முடியாது. இல்லையா? இப்பொழுது அவள் தவறாய் இருக்கிறாள் என்பதை அவளிடம் சென்று கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவள் உங்களை நம்ப மாட்டாள். ஏனெனில் அவ்வளவுதான், அவள் அதை மாத்திரமே அறிந்திருக்கிறாள். அதுதான் அவளுடைய சந்தோஷம். அந்த பெண் அந்த சிறிய காரியங்களை அறிந்து கொள்கிறாள். மாலையில் அவர்கள் வெளியே செல்கிறார்கள். அப்பொழுதுதான் தங்களுடைய ஆண்கள் வீடு வந்திருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் முற்றத்தில் புல்வெட்ட வருகிறார்கள். அது சரியாக என்று எனக்கு சொல்வீர்களா? ஸ்திரியே, நீ தீயவள் என்று நான் கூற விளையவில்லை. நீ ஒழுக்கம் கெட்டவள் என்று நான் பொருட்படுத்தி கூறவில்லை. ஆனால் சகோதரியே, ஒரு அசுத்த ஆவி உன்னை ஆட்கொண்டுள்ளது என்பதை நீ உணர்வதில்லை. நீ அதை எதற்காக செய்கிறாய்? அது குளுமையாக இல்லை என்பதை அறிந்து கொள்ளும் போதுமான பகுத்தறிவு இருக்கின்றதே. அது உஷ்ணமாக உள்ளது. ஒரு அசுத்த ஆவி அதில் இருக்கிறது. நீங்கள் நானா நான் சபைக்கு செல்கிறேனே எனலாம். நேபுகாத் நேச்சார் ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தான். ஆனால் அவன் மேட்டுமை கொண்டதினால் தேவன் அவனுக்கு காளையின் ஆவியை கொடுத்து 7 வருடங்கள் அவன் புல்லை தின்ன விட்டுவிட்டார். அவனுடைய விரல் நகங்கள் இங்கே பெண்களில் சிலருக்கு இருப்பதை போன்று பெரிதாக வளர்ந்தன. அது சரி, அவன் பிசாசு பிடித்தவனானான். ஒரு மனிதன் பிசாசினால் பீடிக்கப்பட்டு அவனுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து போட்டான். அவன் மேல் துணிகளை போட்டு அவனை மூட அவர்களால் முடியவில்லை. நான் என்ன கூற விளைகிறேன் என்று புரிகின்றதா? அது நயவஞ்சகமான ஆவிகளாகும். உங்கள் சபை அதை பொறுத்துக் கொள்கிறது. உங்கள் பிரசங்கி அதை குறித்து எதையும் கூற பயப்படுகிறார். நீங்கள் இனிமேல் உங்கள் தசமபாகங்களை செலுத்த மாட்டீர்கள் என்று பயப்படுகிறார். காரணம் அதுவேதான். அதுதான் தொல்லை. என்ன? ஓ, நீங்கள் அவர்களை மனமாற்றமடைய செய்து தேவனுடன் அவர்களை சரியாக செய்தால் ஒழிய எப்படி நீங்கள் அந்த பருந்து கூட்டங்களுக்கு பிரசங்கிக்க போகிறீர்கள்? அவை தங்கள் மூக்கை எந்நேரமும் அந்த செத்த பிணங்களுக்குள் தான் நுழைத்து நின்று கொண்டிருக்கும். உங்களுக்கு தேவையானது என்னவெனில் தேவையற்றதை வெளியே எரிந்து கரைக்கு கரை வேகமாய் அடித்து செல்லுகின்ற ஒரு பழமை நாகரிக எழுப்புதல். மற்றும் ஆண்களையும் பெண்களையும் தேவனுடன் சரியாக செய்வதேதான். உலகத்தின் காரியங்களை எல்லாம் கட்டப்படுத்தி விடுங்கள். செல்லமாக மிருதுவாக பிரசங்கிப்பதை விட்டுவிடுங்கள். ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தேவன் அவ்விதமாக கூறினார், நீங்கள் உலகத்தை அல்லது உலகத்தின் காரியங்களை தேசித்தால் தேவனுடைய அன்பு உங்களுக்குள் இல்லை. மக்கள் மேலும் கீழும் குதிக்கலாம். இரவு முழுவதும் சத்தமிட்டு உலர்ந்த மாட்டுத்தோலின் மீது பட்டாணி கடலைகளை கொட்டுவது போல அந்நிய பாஷையில் பேசலாம். பிறகு அடுத்த நாள் காலை வெளியே சென்று போதுமான கோபத்துடன் சண்டையிடுவார்கள். சரியாக வெளியே சென்று பிறகு சபையில் ஏதோ ஒன்றை கூறி அது முழு சபையும் உடைந்து போக செய்யும். அது உலகத்தில் இருக்கின்ற நயவஞ்சக பிசாசின் ஆவிகளை தவிர வேறொன்றும் இல்லை. வார்த்தைக்கு திரும்ப வர விரும்புகிறீர்களா? அதில் தேவன் தூய்மையும் பரிசுத்தமாயிருக்கிறார். ஆமேன். அது சரி. தேவனுடைய வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருக்கிற நயவஞ்சக ஆவிகளாயிற்று. இங்கே சிறிது காலத்திற்கு முன்னர் இங்கே ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கொண்டிருந்தான். கத்தோலிக்கர்கள் அங்கே 12 பேரை கொண்டிருந்தனர். அவளுடைய இறுதியாக மாதவிடாயின் நிறுத்த காலங்களில் அது அவளுடைய கைகளிலும் அவளுடைய நெற்றியிலும் வெளிவந்தது. ஒரு நல்ல பரிசுத்த ஆவியின் பிரசங்கியானவன் நான் நினைத்தேன். அவள் கைகளிலிருந்து வெளிவந்த அதை ஒரு புட்டியில் பிடித்து வைத்திருந்து ஒரு மனிதன் அதை கொண்டு மக்களை அபிஷேகம் பண்ணி கொண்டிருந்தான். இரக்கம், அது அந்திகிறிஸ்து. அவளுடைய மூக்கிலிருந்தோ அல்லது அவளுடைய தலையிலிருந்தோ அல்லது எதிலிருந்தோ ரத்தம் வந்தால் கூட அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. சகோதரனே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தை எந்த ஒரு ரத்தத்தினாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு தெரிந்திருப்பதெல்லாம் அந்த ஒரே ஒரு ரத்தம் தான். அவளுடைய ஒரு கையிலிருந்து எண்ணெயும் மற்றொரு கையிலிருந்து தாட்சரசமும் ஊற்றிக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் அதை எந்த ஒரு மத உருவில் நீ உபயோகப்படுத்தினாலும் அது பிசாசாகும். அந்த விதமான ஒரு காரியத்திற்கு பிரசங்கிகளும் கூட விடுவதை காணும் போது நமக்குள்ள தேவை என்னவெனில் வழிகாட்டி புஸ்தகத்திற்கு திரும்ப வருவதுதான். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வருவதுதான். இதுதான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேதாகமாகிய தேவனுடைய வார்த்தையாகும். சரி சகோதரன் பிரணாமே, அந்த விதமாவதற்கு எனக்கு பயமாய் உள்ளது. என்னுடைய சந்தோஷத்தில் சிலவற்றை நான் இழக்க வேண்டியிருக்குமே எனலாம். என்ன ஆயிற்று? சந்தோஷம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வெளியே சென்று மதுரந்தும் ஒரு குடிகாரனை நான் கடிந்து கொள்வதில்லை என்று நான் கூறியிருக்கிறேன். அவன் போதையில் இருக்கிறான், அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு காலையில் எழும்பும் போது அவனுக்கு மனசோர்வு, ஒரு போதையிலேயே நினைத்திருக்கிறான். வெளியே சென்று தனக்கு இரண்டு அல்லது மூன்று மதுபான புட்டிகளை வாங்கிக் கொண்டு பிறகும் வெளியே சென்று மதுபானம் மற்றும் அதை போன்ற எல்லா மதுவகைகளையும் வாங்கிக் கொள்கிறான். சிகரெட்டை உறிஞ்சும் அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு புகைத்து ஒரு சரக்கு ரயில் வண்டியை போன்று தன் மூக்கில் புகையை கக்குகிறான். அவ்வளவுதான், நான் அவனை பழிக்க மாட்டேன். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த சந்தோஷம்தான். அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். சுவாபத்திலேயே அவன் ஒரு பன்றியாயிருக்கிறான். சந்தோஷம் என்று இந்த காரியங்களின் பேரில் சார்ந்து கொண்டு கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்ளும் உனக்கு வெட்கம் உண்டாவதாக. ஏனெனில் பரிசுத்த ஆவி என்பது சந்தோஷத்தின் ஒரு பெரிய மகத்தான உற்பத்தி நிலையமாக இருக்கின்றதே என்று வேறொன்றுமல்ல. மனச்சோர்வு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த ஆவியின் சுவிசேஷம் தான் ஒரு பரிபூர்ண மட்டுமீறிய கிளர்ச்சி போதையாகும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பானத்தை குடித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பீர்களானால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் வரைக்கும் ஆமென் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷத்தை பருகுவீர்கள். நிலையான ஒரு ஊக்க உணர்ச்சியானது இருந்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் ஒரு நிலையான மட்டுமீறிய கிளர்ச்சி போதையாகும். ஆமேன். அதுதான் தேவனுடைய வார்த்தையாகும். சபையோ சுற்றி வந்து மற்றொரு காரியத்தை ஏற்றுக்கொள்கிறது. இன்ப பொழுதுபோக்கு கேளிக்கை கொள்வதற்காக எல்லோரும் கடற்கரைக்கு சென்று ஒரு சிறிய விருந்தை அவர்கள் வைக்க வேண்டியதாக உள்ளது. ஐக்கியத்திற்காக எல்லோருமாக ஒரு சீட்டாட்ட விருந்தில் கூடி வருதல், அது உண்மை. சில நேரத்தில் ஒரு அங்கத்தினர் வீட்டிலோ சில சமயங்களில் சபையின் அடித்தளத்தில் நடனத்தை வைக்கின்றனர். ஒரு நடனம் திருப்தி கொள்வதற்காக ஏதோ ஒன்றை பெற முயற்சித்து தத்தெடுக்கின்றனர். காரணம் என்ன? எப்படியாயினும் அவர்கள் ஒரு பெரிய பந்தி கூட்டம் தான். துவக்கத்திலேயே அவர்கள் பந்திகளாயிருக்கின்றனர். அவர்கள் கிறிஸ்துவிடம் தொடர்பு கொள்வார்களானால் அவர்கள் அதிகமான சந்தோஷத்தை கொண்டு அந்த காரியங்கள் நடு இரவை காட்டிலும் அவர்களுக்கு மரித்ததாயிருக்கும். சுவிசேஷமானது ஆவியினால் பருகப்படுமானால் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமாயிருக்கும். பாவியை குற்றப்படுத்தாதே, அவன் மீது இரக்கம் கொள்ளுங்கள். அவன் இன்னுமாக தன்னுடைய குழாயில் புகைப்பிடிக்கட்டும், தன்னுடைய மதுவை அவன் குடிக்கட்டும், தன்னுடைய சீட்டாட்ட விருந்தை அவன் கொண்டிருக்க விட்டுவிடுங்கள். அது அவனுடைய இன்பமாய் இருக்கிறது. அவனை பழிக்காதீர்கள். அவன் மிகவும் களைப்புற்று சோர்வடைந்து வீட்டுக்கு வருகையில் ஏதோ ஒரு இன்பம் அவனுக்கு தேவைப்படுகிறது. நீயோ செய்ய வேண்டியது ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்வதேயாகும். அதாவது அவனுக்கு அதைவிட சுவிசேஷமானது 10,000 மடங்கள் அளிக்கின்றது என்பதை அவனுக்காகவே நிரூபிக்க வேண்டும். அவன் அந்நிலையில் மரிப்பானால் தன்னுடைய மதுவில் அவன் நரகத்திற்கு செல்வான். அதுதான் பிசாசின் மட்டுமீறிய கிளர்ச்சி போதையாகும். அவன் தன்னுடைய சிகரெட்டு குழாயை எடுத்துக்கொண்டே இருந்து மறித்து போவானால் தேவன் அவனுடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். அவன் அங்கே வெளியே சென்று நடனமாடி ஒழுக்கங்கட்ட ஆடைகளை அணிந்தவனாக இருந்து மறிப்பானால் தேவன் அவனுடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் இருக்கின்றது. நீங்கள் பரிசுத்தாவியின் வல்லமையின் அபிஷேகத்தின் கீழ் மறிப்பீர்களேயானால் ஸ்தேவான் தேவனிடத்தில் மேலே நோக்கி பார்த்து அவன் கூறியது போல வானங்கள் திறந்திருக்கிறதையும் வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்று கூறினான். ஒரு மார்ட்டின் என்ற பறவை அதனுடைய கூற்றுக்கு செல்வது போல நீங்களும் பரலோகத்தை நோக்கி செல்கிறீர்கள். ஆமேன். தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கும் நயவஞ்சக ஆவிகள், அதை அப்படியே விட்டுவிடுங்கள், போகட்டும். எப்படி நீங்கள் அதை செய்வீர்கள் சகோதரனாம்? அதை செல்ல விடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லாததை எழுப்ப முயற்சிக்காதீர்கள். பீடத்தண்டை சென்று அதன் மேல் அடித்து தேவனே எனக்கு பரிசுத்தாவியை தாரும், கர்த்தாவே எனக்கு பரிசுத்தாவியை தாரும் என்று கூச்சலிடாதீர்கள். நீ பீடத்தண்டை அடிப்பதனால் அவர் வரப்போவதில்லை. அது ஒரு பலனையும் அளிக்கப் போவதில்லை. இல்லை, அந்த விதமாக அது வருவதில்லை. அவரை அவருடைய வார்த்தையின்படி எடுப்பதேதானது. பேதுருவை பாருங்கள். பேதுரு ஒரு தொல்லையில் இருந்தான். அவன் மரித்து போவான் என்பது போல காணப்பட்டான். கர்த்தர் ஜனத்தின் மேல் நடந்து வருவதை அவன் கண்டான். அவன் ஆண்டவரே அது நீரேயானால் நான் வர கட்டளையிடும் என்றான். கர்த்தர் வா என்றார். இப்பொழுது பேதுரு ஆண்டவரே இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும், என்னால் ஜலத்தின் மேல் நடக்க இயலுமா அல்லது இல்லையா என்று பார்க்க நான் போய் 40 நாள் உபவாசம் இருக்கட்டும். ஓஹோ ஆண்டவரே, இந்த படையில் அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நடனமாடத்தக்கதாக போதுமான ஆவியை நான் பெற்றுக் கொள்ளட்டும். அப்பொழுது நான் படகை விட்டு வெளியே வர முடியுமா? இல்லை ஐயா. அவன் தேவனை அவருடைய வார்த்தையின் பேரில் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி கிரியை செய்யும்படி விட்டுவிட்டான். தேவன் அவனை வழிநடத்தினார். தேவன் மோசேயை சந்தித்து அவர் மோசே நீ எகிப்துக்கு சென்று பார்வோனிடம் என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லி என்று கூறியிருப்பாரானால் எப்படி இருக்கும்? அதற்கு மோசே முதலில் நான் 40 நாள் உபவாசம் மேற்கொண்டு உமக்கு கீழ்ப்படியத்தக்கதாக போதிய விசுவாசம் எனக்கு இருக்கிறதா என்று நான் பார்க்க அனுமதி அளியும் தேவனே. எனக்கு ஏதாவது ஒன்றை வேற ஏதாவது ஒன்றை தாரும். கர்த்தாவே உமக்கு நான் ஒன்றை கூறட்டும். நான் முதலாவதாக ஆவிக்குள்ளாகிறேனா என்று நான் பார்க்கட்டுமா என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? மோசே எந்த ஒரு கேள்வியையும் கேட்கவே இல்லை. அவன் தேவனை அவருடைய வார்த்தையின் பேரில் எடுத்துக்கொண்டான், அப்படியே புறப்பட்டு சென்றான். அந்த விதமாகத்தான் நீங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தேவனை அவருடைய வார்த்தையின்படி எடுப்பது, அப்பொழுது அதை உங்களால் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஏதோ ஒன்று நடக்கும் வரை அவன் காத்திருக்கவில்லை, அவன் முன்னே சென்று அதை செய்தான். நீண்ட காலமாக அங்கே மேலே கர்மேல் பருவத்திலிருந்து பிறகு கீழே எலியா வந்தபோது என்ன ஆயிற்று? அவன் ஒரு ஏழை விதவை ஸ்திரியை சந்தித்தான். அவள் ஒரு அந்நிய பெண், ஒரு புறஜாதி ஆவாள். அவன் அவளை அங்கே சந்தித்த போது அவள் முற்றத்தில் விறகுகள் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். தேவன் அவனிடம், அங்கே உள்ள அந்த விதவையின் வீட்டிற்கு செல் என்று கூறினார். ஒரு பிரசங்கி செல்லத்தக்கதான எப்படிப்பட்ட ஒரு இடம் அது! இதோ அவன் அங்கே இருந்த அந்த விதவையினுடைய வீட்டிற்கு செல்கிறான். அவள் பொறுக்கின போது அவள் இரண்டு விறகுகளை வைத்திருந்தாள். அவன், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றான். சில விறகுகள் பொறுக்குகிறேன், இரண்டு மக்காச்சோள அடைகளை செய்ய போதுமான மாவை மாத்திரமே நான் வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான் என்னிடம் மீதியாக உள்ளது. மூன்று வருடங்களாக மழை என்பதே பெய்யவில்லை என்றாள். மேலும், ஆகையால் இந்த சோழ அடைகளை நான் ஆயத்தப்படுத்தப் போகிறேன், பிறகு நானும் என் பிள்ளையும் அதை சாப்பிட்ட பிறகு செத்துப்போவோம் என்றாள். அப்பொழுது அவர், முதலில் எனக்கு ஒன்று ஆயத்தப்படுத்து என்று கூறினான். அல்லேலூயா! ஓ, நான் சிறிது நியாயமற்றவனாக இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன், ஆனால் எப்படியாயினும் நான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறேன். முதலில் எனக்கு ஒன்று ஆயத்தப்படுத்து, ஏனெனில் இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்றான். அங்குதான் காரியமே உள்ளது. அது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் ஒரு சிறு கூச்சல் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் ஒரு சிறு உணர்ச்சி வசப்படுவதல்ல. தேவனுடைய ராஜ்யம் ஒரு சிறிய இது அல்லது அது அல்ல. ஆனால் தேவனையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவதாக வையுங்கள். இப்பொழுது அந்த விதவை அதை கேட்டால், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அவள், அது கர்த்தருடைய வார்த்தையாகும், ஏனெனில் அவர் தேவனுடைய பரிசுத்த மனிதனாவார், அது தேவனுடைய தீர்க்கதரிசியாகும், அது உண்மை என்பதை நான் அறிவேன், ஆகவே அது தேவனுடைய வார்த்தையாகும் என்றாள். இப்பொழுது அவளோ அதை எப்படி ஆயத்தப்படுத்துவது என்று அக்கம் பக்கத்தாரிடம் கேட்க அவள் ஓடவில்லை. அவள் தன்னுடைய பங்கை அண்டை வீட்டாரிடம் சொல்ல போகவில்லை. இப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரசங்கி என் வீட்டில் இருக்கிறார், இதை கூறுகிறார். சுசி, இதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று கூறவில்லை. அவள் உள்ளே சென்று கொட்ட ஆரம்பித்தாள். அவள் கொட்டினாள். அவள் இன்னும் அதிகமாக கொள்ளத்தக்கதாக தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொட்டினாள். இன்றைக்கு உலகத்துக்கு தேவையாய் உள்ளது அதுவே ஆகும். ஒரு அருமையான பழைய நாகரீகம் உங்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும் கொட்டுதலாகும். அல்லேலூயா! அவள் நிரப்பப்பட ஏதுவாக அவள் வெளியே கொட்டினாள். அவளிடம் இருந்த எல்லா எண்ணெயையும் கொட்டினாள். அவளுக்கு இருந்த முழு எண்ணெயையும் மற்றும் அவளுக்கு இருந்த எல்லா போஜனத்தையும் பிரசங்கிக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அளித்து விட்டாள். ஆகவே அவள் எல்லாவற்றையும் சேர்த்து அங்கே அதில் கொட்டின போது தேவன் கீழே வந்து மாவு பானையை நிறைத்தார், எண்ணெய் கலசத்தை நிறைத்தார். அவள் மறுபடியும் அதை பிரசங்கியின் தட்டில் கொட்டினாள். அது திரும்பவும் வந்து மறுபடியும் அதை நிரப்பிற்று. அவர் உள்ளே கொட்டினார். அவள் ஒவ்வொரு தடவையும் கொட்டின போது அவர் நிரம்ப செய்தார். இன்றைக்கு மனிதனானவன் இந்த எல்லா உணர்ச்சிப்பட்டுக் கொண்டே இருக்கிற முட்டாள்தனத்தையும் மற்றும் கிறிஸ்தவத்தை போலியாக செய்து கொண்டிருப்பதையும் வெளியே கொட்டி பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ள அனுமதிப்பானால் தேசம் முழுவதும் அடித்து செல்லும் ஒரு எடுப்புதலானது எட்டாவது மற்றும் பெண் தெருவில் ஆரம்பிக்கும் என்று நான் கூறுவேன். அர்த்தமற்ற காரியங்களை விட்டு வெளியேறுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வாருங்கள். நீங்கள் நிரப்பப்பட ஏதுவாக வெளியே கொட்டுங்கள். அதை வெளியே தள்ளுங்கள். தேவனை உள்ளே வரவிடுங்கள். நீங்கள் வெளியே கொட்டுங்கள், தேவன் உள்ளே நிரப்புவார். நீ இதை செய்ய வேண்டும், நீ அதை செய்துதான் ஆக வேண்டும், இதை நீ செய்தே தீர வேண்டும், அதை செய்தே தீர வேண்டும் என்கிற இழிவான காரியங்கள் அதை மறந்து விடுங்கள். அதை உன்னுடைய ஆத்மாவிலிருந்து வெளியே எடுத்து கொட்டி விடுங்கள். தேவனே, இதிலிருந்து என்னை முற்றிலும் இந்த நாளிலே முற்றிலும் உம்முடையவனாக்கும். கர்த்தாவே, நான் ஒரு உடைந்த இருதயத்தோடு வருகிறேன். நான் பாவத்தை எண்ணி உடைந்து போயிருக்கின்ற ஆவியுடன் வருகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் அறிவேன். இந்த 40 நாள் உபவாசங்கள் போன்ற எல்லா முட்டாள்தனங்களையும், இந்த அந்த அல்லது மற்றது போன்ற எல்லா இந்த எல்லா அத்தவற்றதையும் மறந்து தேவனுடன் நெருங்க முடியுமா என்று நான் பார்க்கிறேன் என்று கூறுங்கள். அதை நிறுத்துங்கள். 40 நாள் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கூறுகின்ற எந்த ஒன்றும் வார்த்தையில் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. தேவன் உங்களிடம் கூறினால் ஒழிய நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று கூறுகின்ற எந்த ஒரு காரியமும் உலகத்தில் கிடையாது. நீங்கள் உபவாசித்தால் நீ பசியாய் இருக்க போவதில்லை. மற்றும் இந்த எல்லா காரியங்களோடும் செல்லுங்கள். நீ உபவாசிக்கையில் சகோதரனே, எல்லா நேரமும் நீ சந்தோஷமாயும் மகிழ்ச்சியாயும் இருப்பாய். மாயக்காரரை போல மனுஷர்களுக்கு முன்பாக முகத்தை வாட பண்ணி துயரார்ந்த முகமாக காண்பிக்காதீர்கள். நான் 40 நாள் உபவாசத்தில் இருக்கின்றேன். நான் அதிகம் உண்பதில்லை. நான் 30 பவுண்டு எடை குறைந்து விட்டேன். இது முடிந்த பிறகு நான் நன்றாக காணப்படுவேன் என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என்றார். ஓ, அர்த்தமற்றது! அது பிசாசின் நயவஞ்சகமான ஆவிகளாகும். பீடத்திற்கு சென்று மகிமை 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 என்று உன் சக்தி போகும் அளவிற்கு கூறு. பரிசுத்த ஆவியை நீ பெறும் முன்னர் அதிக பாஷையில் நீ கட்டாயமாக பேச வேண்டும் என்கிறார்கள். அர்த்தமற்றது! அதை வெளியே கொட்டுங்கள். உங்களுடைய முறைமையில் இருந்து அதை வெளியே எடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தையின் பேரில் வாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அரசாணை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றார். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளாவிடில் அவர் தேவன் அல்ல. ஆமேன். வெளியே கொட்டுங்கள், நிரப்பப்படுங்கள். ஆமேன். எனக்கு அது பிடிக்கும். அது அவருடைய வார்த்தையாகும். தேவன் அவிதமாக கூறினார் அசரியே. தேவன் அதை கூறியிருப்பார், ஆனால் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். அது சரியே. நீ செய்கின்ற எல்லா ஆயத்தங்களும் நீ சபைக்கு சென்று கொண்டிருந்தாலும் இங்கே ரயில் பெட்டிகள் செய்யப்படும் தொழிற்சாலைகளில் செய்வது போல அதில் பெரிய சரக்குகள் அல்லது மக்கள் பயணம் செய்கின்ற பெரிய ரயில் பெட்டிகள் தயாரிக்கின்றனர். நான் அங்கே முன்பு வேலை செய்வது வழக்கம். அவர்கள் அந்த பெரிய பெட்டிகளை மற்றும் எல்லாவற்றையும் செய்து நல்ல கடினமான மரத்தை வைத்து அதனுள்ளே சுற்றிலும் திடமிக்க கருங்காலி மரத்தை வைத்து எல்லாம் மிக அழகாக இருக்கும்படி வடிவமைத்து அதை தண்டவாளத்தின் மீது வைப்பார்கள். அது ஒரு கதவு ஆணியை போன்று அப்படியே அசைவற்று கிடக்கும். அங்கே ரயில் இயந்திரம் நின்று கொண்டிருக்கும். அதில் நீராவி இருக்காது, அது அப்படியே கிடக்கும். இன்று அதற்கான தேவை என்னவெனில் கொதிகலத்தில் நெருப்பு இருப்பதேயாகும். இன்று அதற்கு தேவையானது என்னவெனில் கொஞ்சம் நீராவி. இன்றைக்கு சபைக்கு கொதிப்பதற்கு தேவையாயிருப்பது என்னவெனில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து பாவத்தை அறவே கொதித்து வெளியேற்றும் அந்த அதிக வெப்பமான கொதிக்கின்ற காரியமானது அன்புதான். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இல்லாவிடில் நீங்கள் காணாத தேவனை எப்படி உங்களால் நேசிக்க முடியும்? பெருந்திரளான பாவத்தை அன்பு மறைக்கின்றது. தேவனுடன் அன்பு கொள்ள ஆரம்பியுங்கள். அப்பொழுது ஒருவரில் ஒருவர் நேசிப்பீர்கள், பிறகு சபையை நேசிப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் நோக்கத்தை நேசிப்பீர்கள். தேவ பக்தியாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் நீங்கள் நேசித்து உலகத்தின் காரியங்களில் இருந்து உங்களை புறம்பாகவே வைத்துக் கொண்டிருப்பீர்கள். வஞ்சக ஆவிகள் சுற்றிலும் சென்று மக்களிடம் இது அது அல்லது மற்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் இதை செய்ய வேண்டும், அவர்கள் அதை செய்ய வேண்டும். அது ஏனென்றால் ஸ்தாபனங்கள் எழும்பி அவர்கள் பெற்றுள்ள ஒரு சிறு வெளிப்பாடாக. சரி, இப்பொழுது நான் நம்புகிறேன் ஒரு மனிதன் வேதாகமத்தில் சத்தமிடுவது என்ற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர்கள் கூறுகின்றனர். அது சரி, அது உண்மையே. நீங்கள் சத்தமிடும் போது அதை பெறுகிறீர்கள் என்று கூறி அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை அவர்கள் உண்டாக்கிவிட்டார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு பெறுவதில்லை. அடுத்த ஒருவர் எழும்பி அந்நிய பாஷையில் பேசுவது என்று கூறினார். அது சரி, அது வேதாகமத்தில் இருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகையில் நீங்கள் அதை பெறுகிறீர்கள். ஆனால் அவர்களில் அநேகர் அந்நிய பாஷையில் பேசினாலும் அதை பெற்றிருக்கவில்லை. புரிகிறதா? அது அதுவல்ல, இல்லை ஐயா. அவர்களில் அநேகர் சரி, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள். இங்கே அவர்கள் தங்கள் தலைகளில் கொம்புகளை வைத்துக் கொண்டு மேலும் கீழுமாக குதித்து தீர்க்க தரிசனம் கூறிக்கொண்டிருந்த இந்த தீர்க்க தரிசிகளை கவனியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொய் சொல்கிறீர்கள் என்று மிகாயா கூறினான். ஆமே, சரி. தேவன் அபிதமாக வருவதில்லை. ஒரு நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியையுடைய அந்த உத்தமமான இருதயத்திடத்திற்கே தேவன் வருகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் அறுத்த கதிர்களை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆமேன். நண்பரே, அதை சரியாக புரிந்து கொள். மிக அநேக பிசாசுகள் மனித ஆத்மாவில் கிரியை செய்து கொண்டிருக்கின்ற பிசாசுகள். அது எங்கே தன் கனியை தருகிறது என்று பாருங்கள். எந்த விதமான ஒரு ஜீவியத்தை ஒரு நபர் ஜீவிக்கிறார் என்று கவனியுங்கள். அவர்கள் எந்த விதமாக செயல்புரிகின்றனர் என்பதை பாருங்கள். எவ்விதமாக அவர்கள் செய்கின்றனர் என்பதை பாருங்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதையும் பாருங்கள். அது கூடாதது. நான் உங்களிடம் இவ்வாறு கூறியிருப்பேனானால் ஒரே ஒரு வழிதான். எங்கே கார்கள் இருக்கின்றன? எல்லாம் இங்கே வரிசையாக இருக்கின்றன. பரலோகம் சார்லஸ் டவுனில் இருக்கிறது. உங்களால் நடந்து செல்ல முடியாது. உங்களால் செல்ல முடிகின்ற ஒரே ஒரு வழி காரில் தான். கோட்டை கடந்து வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் 5 கலன்கள் அளவு எரிபொருளை கொண்டு வர வேண்டும். அவனுடைய கார் இங்கே இருக்கின்றது. ஆனால் அவனுக்கு அதில் எரிபொருள் இல்லை எனில் அவனால் அதை இயக்க முடியாது. பாருங்கள், அதே விதமாக பரலோகத்திலும் பரிபூர்ணமான அந்த வழியாகத்தான். நீங்கள் தேவனற்று இறந்து போவீர்களானால் நீங்கள் எவ்விதமாக வாழ்ந்திருந்தாலும் எத்தனை கார்கள் நீங்கள் தயாரித்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உங்களை எடுத்து செல்லத்தக்கதாக தேவனுடைய அன்பானது அதில் இல்லாவிட்டால் நீங்கள் இழக்கப்பட்டு விட்டீர்கள். ஒரு எதிர்மறையும் நேர்மறையும் உள்ளது. இங்கே இருக்கின்ற மின்சாரம் எவ்வளவாக நேர்மறையாக ஓடினாலும் சரி, அதற்கு பூமியில் ஒரு மின்சார கம்பி இல்லை எனில் அது விளக்கை எரிய செய்யாது. அது சரி. நீங்கள் தேவனுடைய அன்பில் வேறொன்றி உறுதியாய் நிலைநாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஓ சகோதரனே, அந்த எதிர்மறையையும் நேர்மறையையும் ஒன்றாக கொண்டு வாருங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு வெளிச்சத்தை, அருமையான பழமை நாகரிக சுவிசேஷ வெளிச்சத்தை பெறுவீர்கள். அதுதாமே இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பெறப்பட்டும் அது இல்லாமல் உன்னால் ஒன்றும் பெற முடியாது. நீ நேர்மறையுடன் எவ்வளவாக ஆட்டுதல் குதித்தல் ஆகியவற்றை கொண்டிருந்தாலும் ஒரு பொருட்டல்ல. நீ விளக்கை பிரகாசிக்க செய்ய மின்சார கம்பியை பூமியில் வைத்திருக்க வேண்டும். ஆமேன். நீங்கள் எப்போதாவது கவனித்ததுண்டா? நீங்கள் இதன் மேல் ஒரு தரைக்கம்பியை வையுங்கள். அதனுடைய ஒவ்வொரு துளியும் நேராக துணை மின் நிலையத்திற்குள் சென்றுவிடும், சரியாக பூமிக்குள் செல்லும். ஆகவே ஒரு மனிதன் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி உறுதியாய் நிலைநாட்டப்படும் போது அது தேவனுடைய இணைப்பு கம்பம், நங்கூரம் நிலைநாட்டப்பட்ட அப்பால் உள்ள கல்வாரியில் அவனை வேரூன்ற செய்து நிலைநாட்டி வைக்கும். அது சுவிசேஷத்தின் ஒளியை உண்டு பண்ணும். ஆமேன். காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இங்கே இருக்கின்ற அந்த பெரிய மகத்தான குளிர்ந்து போன பிண அறைகளில் மக்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை போன்று பாவனை செய்கின்றனர். ஒரு சிறிய பிரசங்கி நேற்று என்னிடம் வந்தார். கத்தோலிக்க ஸ்தாபனத்திற்கு அப்பாற்பட்ட தேசத்தில் இருக்கின்ற மகத்தான ஸ்தாபனங்களில் ஒன்றை சார்ந்தவர். அவர், சகோதரன் பிரணாம், நான் சுகயனம் அடைந்து சோர்வுற்றவனாக இருக்கிறேன் என்றார். அவர்கள் பிரசங்கிகளாகிய எங்கள் எல்லோரையும் அங்கிகள் அணிய செய்து எங்கள் கடுத்து பட்டைகளை திருப்பிவிட்டு மேலும் குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் பிரசங்கிக்கும்படி செய்ய போகிறார்கள். ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு நாங்கள் எதை குறித்து பேச வேண்டும் என்று அவர்கள் கூறுவார்கள் என்றார். அவர் மேலும், அதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றார். எனவே அவர், நான் என்ன செய்ய வேண்டும், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்க வேண்டுமா என்றார். நான், சகோதரனே, நீங்கள் அந்த ஸ்தாபனத்துடன் இருக்கும் வரை அதற்கு கனத்தை அழியுங்கள். அவர்கள் என்னவென்பதை அப்படியே கூறுங்கள். ஆனால் உங்களுடைய ஸ்தாபன மதகுரு அல்லது உங்கள் மாநில கண்காணிப்பாளரிடம் சென்று, ஐயா, நான் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்தவன், இதோ தேவனுடைய வார்த்தை உள்ளது, அதை நான் பிரசங்கிக்க நீங்கள் என்னை அனுமதித்தால் நான் உங்கள் சபையில் இருப்பேன், நீங்கள் அப்படி அனுமதிக்கவில்லை எனில் நான் சென்று விடுவேன், வேறு யாரையாவது அமர்த்திக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் என்று கூறினேன். அவ்விதமாகத்தான் அதை செய்ய வேண்டும். சுற்றி வளைத்து கூறிக்கொண்டிருக்காதீர்கள், மறுப்பும் தெரிவிக்காதீர்கள், வெளியே வந்து அது என்னவென்று கூறுங்கள். சரி, அவர், சகோதரன் பிரணாமே, நான் ஒரு சபையை கொண்டிருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றார். நான், பிணம் எங்கேயோ, அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றேன். அசரி, அவர்கள் பின் வருவார்கள். ஒரு முறை கோழி குஞ்சுகளை பொறிக்க வைத்த ஒரு மனிதனை போன்று. இப்பொழுது அது ஒரு நகைச்சுவை அல்ல, நான் இதை ஒரு நகைச்சுவைக்காக கூற வரவில்லை. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவன் தன் கோழியை அடையாக்க வைக்க சென்றான். அவனுக்கோ போதுமான முட்டைகள் இல்லை, ஆதலால் ஒரு வாத்தின் முட்டையை அதில் வைத்தான். பிறகு அவையெல்லாம் குஞ்சு பொறித்தன. அந்த வாத்து மற்ற கோழி குஞ்சுகளுக்கு மிகவும் வேடிக்கையான ஒன்றாக காணப்பட்டது. அந்த தாய் கோழி தன் குஞ்சுகளை நோக்கி கிளக் என அழைத்தது. அந்த குஞ்சுகள் உடனே ஓடி வரும். ஆனால் அந்த வாத்திற்கோ அந்த பாஷை புரியவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த தாய்கோழி அவைகளை பண்ணைக்கு பின்புறமாக அழைத்து சென்றது. அங்கே அந்த பண்ணைக்கு பின்புறத்தில் ஒரு சிறு நீரோடை இருந்தது. அந்த சிறு வாத்தோ அந்த தண்ணீர் வாசனையை கண்டுபிடித்த போது அதனால் முடிந்தவரை மிக வேகமாக தண்ணீரை நோக்கி ஓடினது. அந்த தாய்கோழி கிளக் 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 என்றது. அந்த சிறிய வாத்து ஹாங் 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 என்றது. அது தண்ணீரை நோக்கி ஓடினது. ஏன், சுவாபத்தின்படி அது ஒரு வாத்தாயிருந்தது. அது தண்ணீரை முகர்ந்தவுடன், சகோதரனே, அதனால் அதிலிருந்து விலகி இருக்க முடியவில்லை, ஏனெனில் அது ஒரு வாத்தாக இருந்தது. ஆகவே நான் இன்றைக்கு கூறுகிறேன், உண்மையாக தேவனை காண விரும்புகின்ற எந்த மக்களும் அல்லது அதை மற்றதை மற்றும் தங்களால் ஜீவிக்க முடியாத காரியங்களை சபை தங்களுக்கு கட்டளையிடுவதை அனுமதிக்க மாட்டார்கள். நீங்கள் தேவனுடைய சுவாபத்தை உங்களில் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் பரிசுத்திற்கு செல்வீர்கள், நீங்கள் சரியான காரியத்திற்கு செல்வீர்கள், நீங்கள் சரியான காரியத்திற்காக நிற்பீர்கள், சரியான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள், நீங்கள் சரியான காரியத்தை சிந்திப்பீர்கள், நீங்கள் சரியாக ஜீவிப்பீர்கள். நீ ஒரு வாத்தாய் இருந்தால் தண்ணீரை நீ விரும்புவாய், நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ கிறிஸ்துவை விரும்புவாய், நீ ஒரு பிசாசாக இருந்தால் பிசாசின் காரியங்களை நீ விரும்புவாய், நீ ஒரு பருந்தாக இருப்பாயானால் மரித்தவைகளை தின்பாய், நீ ஒரு பன்றியாக இருப்பாயானால் நீ மக்கிய எருவை தின்பாய். இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? சரி, நீ இங்கே இருப்பதாக கூறிக்கொண்டு கர்த்தருடைய காரியங்களை சாப்பிட்டுக் கொண்டு பிறகு அங்கே சென்று பிசாசுடன் வேரூன்றுகிறாய். அப்படியானால் அதனுடன் ஏதோ தவறு இருக்கிறது. அந்த ஆவிகளுக்கு செவி கொடுப்பதை விட்டு வெளியேறுங்கள், அவை பிசாசுகளாகும். நீ தனியாக நிற்க நேரிட்டாலும் பரவாயில்லை. ஆண்களும் பெண்களும் பார்க்க போனால் ஏறக்குறைய ஆண்களும் பெண்களும் தேவனுடன் தனியாக நின்றவர்களாகத்தான் இருந்தனர். மிகையாவை பாருங்கள், அவன் எப்படி அங்கு நின்றான்? ஜிப்ரால்டர் கண்மலையை போன்ற அல்ல, ஆனால் காலங்களின் கண்மலையை போன்று. அவன், நான் எதையுமே பேச மாட்டேன், வேதாகம கல்லூரி என்ன கூறினாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல, என்னுடைய சபை என்ன கூறுகிறது என்பது எனக்கு கவலை இல்லை, ராஜா என்ன கூறுகிறார் என்பது எனக்கு கவலை இல்லை, அவர்களின் தலையை வெட்டி போட்டாலும் என்ன கூற வேண்டும் என்று என் வாயில் தேவன் எதை வைக்கிறாரோ அதையே நான் கூறுவேன் என்றான். அவன் சரியாக இருந்தான், அவன் சரியாக இருந்தான். ஆகவே இன்றைக்கு ஆண்களே பெண்களே, உலகம் உங்களுக்காக வைத்திருப்பதற்கு அது எவ்வளவு மனப்பூர்வமான மன்றாட்டாக இருந்தாலும் சரி, எவ்விதமான கிருமி நாசினி ஊசியாக அவர்கள் கொண்டிருந்து நீ சபையை சேர்ந்தால் எல்லாம் உனக்கு சரியாகிவிடும் என்று கூறினாலும் சரி, அதற்கு கவனத்தை செலுத்த வேண்டாம். அது ஒரு பொய்யான கிருமி தடை ஊசி மருந்தாகும். ஏன், உனக்கு இன்னும் பாவத்தின் நோயானது இருந்து கொண்டே இருக்கின்றது, அது உண்மை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறுகிறேன் சகோதரனே, அது உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்யும் கிருமி தடைபூசி. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு வந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் போது அது உனக்கு உன்னுடைய எல்லா பாவத்திற்கும் கிருமி தடைபூசி மருந்தை அளிக்கும். அப்பொழுது உன்னுடைய வாஞ்சைகள் எல்லாம் பரலோகத்தை சார்ந்ததாகவே இருக்கும். மேலும் உலகத்தின் காரியங்களுக்காக உனக்கு நேரமே இருக்காது. நாம் ஜெபிப்போமா? எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த நயவஞ்சக ஆவிகள் மக்களின் மீது வந்திருப்பதை நாங்கள் காண்கையில், தேவனுடைய காரியங்களை பயனற்றதாக கருதி வெறுப்பதை நாங்கள் அறிந்திருக்கையில், தேவனே, இன்று ஒவ்வொரு மனிதனையும் பெண்ணையும் இங்கே நீர்தாமே ஆட்கொள்ள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய ஜீவியமானது வார்த்தையுடன் ஒத்திசைந்து போகவில்லை என்பதை உணர்கின்ற ஒரு நாளாக இது அமையட்டும். கர்த்தாவே, அவர்கள் தவறான காரியத்திற்கு செவிகொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அது பிசாசானவன் தானே? பழைய பத்திரிகை உண்மை கதைகள், உலகத்தின் பழைய அழுகி போன குப்பை கூளங்கள், பழைய படக்காட்சிகளும் மற்றும் அசுத்தமான தொலைக்காட்சியுமே. ஓஹோ தேவனே, ஒரு கிறிஸ்தவன் நோக்கி பார்க்க முடியாத காரியங்கள் தேவனே, அது எங்களை குமட்டலுக்குள்ளாக்குகிறது. வாந்தி பண்ணும்படிக்கு அது உண்மை குமட்டலுக்குள்ளாக்குகிறது என்று நீர் கூறினீர். நீரோ ஒரு நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல, ஒரு பன்றி சேற்றில் புரள திரும்புவது போல என்று கூறினீர். ஒரு நாயானது எதையாவது கக்கிவிடும். அரைகுறையாக பிறந்த ஒருவனை பாருங்கள். மாய்மாலக்காரனாக கருதப்பட வேண்டிய ஒருவன் பீடத்தண்டை வருவது நீங்கள் உலகத்தை கக்குவது போல இருக்கும். இன்னும் அப்படியே இருத்தல் அவர்கள் திரும்பமாக வந்து அதே காரியத்தை மறுபடியும் தின்பர். ஓ தேவனே, உம்முடைய வீட்டை சுத்தம் செய்யும். கத்தாவே, அல்லேலூயா. ஒரு மனிதனின் பசியை சுத்தம் செய்யும், அவனுடைய ஆத்மாவை சுத்தம் செய்கின்ற மற்றும் அவனை சுத்தம் செய்து இவனை பரலோகம் நோக்கி செல்லும் சிருஷ்டியாக மாற்றுகின்ற பழமை நாகரீக உறுதியான நம்பிக்கையுடைய பரிசுத்த ஆவியை அனுப்பும். அவனுக்கு தாரும். அவனுடைய வாழ வயதையும் பொறுத்தனைகளையும் கழகை போல புதுப்பியும். அதனால் அவன் உயர எழும்பி உலகத்தின் காரியங்களை கடந்து உன்னதங்களில் பறந்து தூரத்தில் வருகின்ற தொல்லைகளை அவன் காண்பானாக. இதை அருளும் கத்தாவே, நீர் உடைய தீர்க்கதரிசிகளை கழுகுகளுக்கு ஒப்பிட்டீர். அவர்கள் ஒரு கழுகின் கண்ணை உடையவர்களாக இருந்து மிக உயரத்தில் சென்று காரியங்கள் அங்கு நடைபெறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னரே அவைகளை கண்டனர். ஓ தேவனே, இந்த சிறிய சபையை ஆசீர்வதியும், இங்கு வருகின்ற மக்களை ஆசீர்வதியும், இன்று வாசல்களில் இருக்கின்ற அந்நியரையும் ஆசீர்வதியும். இந்த செய்திதாமே எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் எதிராயிராமல், ஆனால் கத்தாவே விசேஷமாக அதிக தேவையுள்ளோருக்கும், என்றாவது ஒரு நாள் நம் எல்லோருக்கும் ஒன்றாக தேவனுடைய நியாயத்திற்பில் நிற்கப் போகிறோம் என்பதை அறிந்தவர்களாக, சத்தியத்தை அறிந்து அதை கூறாமல் இருந்தால் அதற்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்திருப்பவர்களுக்காக இருக்கட்டும். பிதாவே, அதுதாமே ஒவ்வொரு இருதயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய தலைகள் சற்று நேரம் தாழ்ந்திருக்கையில், இந்த காலையில் இங்கு எவரேனும் சகோதரன் பிரணாம், இந்த சிறிய பழைய காரியங்களை குறித்து நான் வேதனையும் வெறுப்பும் அடைந்திருக்கிறேன். என் மீது நீண்ட காலமாக என்னை பற்றிக் கொண்டிருக்கிற சிறிய கீர்த்தனமான காரியங்கள் என்னிடம் இருக்கின்றன. நான் எப்பொழுதுமே உரை தவறி கொண்டிருக்கிறேன். செய்யக்கூடாத காரியங்களை அபிதம் செய்யக்கூடாது என்று நான் அறிந்தும் அதை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அது ஒரு கிறிஸ்தவனுக்குரிய செயல் அல்ல. அதை செய்ய எனக்கு விருப்பமில்லை. அவ்வாறு விருப்பமில்லை என்பதை தேவன் அறிவார். இனிமேலும் நான் பழைய ஆவிக்கு செவி கொடுக்க எனக்கு விருப்பமில்லை. உண்மையான அன்பு மற்றும் கிறிஸ்துவுக்கு சுதந்திரத்தை பெறக்கூடாதபடிக்கு என் வாழ்நாள் எல்லாம் என்னை கீழே அழித்திக் கொண்டிருப்பது அதுவேதான். சகோதரன் பிரணாமே, அது இந்த நாளில் என்னை விட்டு செல்லும்படிக்கு நீர் எனக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன் என்று கூறுபவர்கள் இருக்கிறார்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? ஒவ்வொரு தலையும் தாழ்த்தப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ என்னே, டஜன் கணக்கான கரங்கள், சிறிய கீர்த்தனமான காரியங்கள் சபையில் நீ பேசவோ அல்லது சிறிது குழப்பத்தை விளைவிக்க செய்து உன்னை ஒரு பட்சமாக சார செய்து அல்லது அதை போன்றவற்றை செய்யக்கூடிய அந்த சிறிய காரியங்கள், ஓ அது தேவபக்தியற்றது. அது சகோதரர் மத்தியில் பிரிவினையாகும். அதை செய்யாது. அது உனக்கு தேவையில்லை. அது உனக்கு தேவையில்லை. உன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் அந்த சிறிய காரியங்கள், சிறு சிறு கோபங்கள் மற்றும் எல்லாம் உனக்கு வேண்டியதில்லை. தேவனே, இனிமேலும் அது எனக்கு தேவையில்லை. நான் அதை குறித்து வெறுப்பும் வேதனையும் கொண்டுள்ளேன். அதை புறம்பே தள்ள நான் இன்று தயாராக இருக்கிறேன். கத்தாவே, இப்பொழுது நான் வருகிறேன். என்னுடைய சுயநலம் எல்லாவற்றிலும் இருந்தும் விட்டு அகல நான் விரும்புகிறேன். என்னுடைய சகோதரன் என்னை சரியாக நடத்தவில்லை என்றாலும் நான் எப்படியாயினும் அவருக்காக ஜெபிப்பேன். என் தந்தை என்னை சரியாக நடத்தவில்லை என்றாலும் எதுவாயினும் நான் அவரை நேசிப்பேன். என் மனைவி அல்லது என்னுடைய கணவன் சரியாக நடத்தவில்லை என்றாலும் நான் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பேன். கத்தாவே, நான் உம்முடைய ராஜ்யத்தை மாத்திரமே நோக்கி பார்க்கிறேன். என் மனம் ஒரே திசையில் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தொந்தரவானது என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கையில் நான் செல்ல விரும்புகிறேன். இன்னுமாக என் கைகளை உயர்த்தி உமக்கு முன்பாக என் இருதயம் சுத்தமாக இருக்க நான் விரும்புகிறேன். என்றாவது ஒரு நாளில் நான் உமை சந்திக்கப் போகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் இருந்து அந்த விதமாக என்னை ஆக்கும். கர்த்தாவே, அந்த விதமான அனுபவத்தை பெற நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். சற்று முன்னர் தங்கள் கையை உயர்த்தாத யாராவது உங்கள் கையை உயர்த்துவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தலைகளை நாங்கள் தாழ்த்தியிருக்கையில் சகோதரியே, ஒரு சிறிய சுருதியை எங்களுக்கு இசைப்பீரா? அதை எவ்வளவாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது விளையாடி கொண்டிருக்காதீர்கள். இது விளையாடி கொண்டிருப்பதற்கான நேரம் அல்ல. இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரமாகும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிற நேரம் இதுவே. வாருங்கள், சரியாக இப்பொழுது அதை வெளியே கொட்டிவிடுங்கள். அப்படி செய்வீர்களா? வாருங்கள், உங்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் தேவனுக்கு அழியுங்கள். தேவனே, என்னிடம் அதிகம் இல்லை. நான் ஒரு சாதாரண இல்லத்தரசி மாத்திரமே. என்னால் அதிகமாக செய்ய முடியாது கத்தாவே. ஆனால் என்னால் உம்முடைய வேதாகமத்தை வாசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் என்னால் ஜெபிக்க முடியும். என் மனதில் இருக்கின்ற எல்லா குப்பையும் என்னால் எடுத்து போட முடியும். என்னால் அந்த காரியம் எல்லாவற்றையும் தூக்கி எறிய முடியும். இந்த காலையில் பிரசங்கியார் கூறின அந்த எல்லா காரியத்தையும் புரிந்த குற்ற உணர்வு கொண்டவனாக நான் இருக்கிறேன். ஆகவே இன்று நான் அதை வெளியே கொட்டுகிறேன். அது எனக்கு தேவையில்லை. தேவனே, அன்பால் என்னை நிறைத்தருளும். நான் பெற்றுள்ள கசப்பான எதிரியையும் என்னை நேசிக்க செய்யும் அந்த காரியத்தினால் என்னை நிரப்பும். கர்த்தாவே, உண்மையாகவே அது எனக்கு வேண்டும் என்று கூறுங்கள். அவள் இங்கே இசைத்துக் கொண்டிருக்கையில், நீங்கள் இப்பொழுது வந்து ஒரு நிமிடம் பீடத்தண்டையில் நிற்க மாட்டீர்களா? ஜபத்திற்காக நாங்கள் ஒன்று கூடுகையில் நீங்கள் அப்படி செய்ய இப்பொழுது எண்ணுகிறீர்கள் என்றால் அதை விட்டுவிட தயாராக நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் உத்தமத்துடன் வருவீர்களானால், அதை உங்களுடைய இருதயத்தில் கொண்டிருப்பவர்களாக இந்த பீடத்தை விட்டு ஒருபோதும் செல்லவே மாட்டீர்கள். நான் இங்கே நிற்க மாத்திரம் வருகிறேன் ஒரு நிமிடத்திற்கு. சகோதரன் பிரணாம், ஆமாம், தனிப்பட்ட விதத்தில் எனக்காக நீங்கள் ஜெபம் ஏறெடுக்கையில் என்று கூறுங்கள். நான் வந்து ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் வருவீர்களா? உங்கள் தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கையில் யார் எழுந்து பீடத்திற்கு வந்து பீடத்தை சுற்றிலும் நிற்க விரும்புகிறீர்கள்? நீ எவ்வளவு காலமாக கிறிஸ்தவனாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. இன்னுமாக அந்த பழைய ஆவிகள் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்க விடுகிறார். அது உன்னை ஒரு கட்டுக்குள் இல்லாமல் அங்குமிங்கும் அலையும்படிக்கு செய்யும். யாராவது ஒருவரை குறித்து நீ பேச செய்யும். யாராவது ஒருவர் வந்து வேறொருவரை குறித்து பேசும்போது நீயும் போய் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளுகிறார். ஓ, அவர்களை குறித்து அவதூறு பேசுகிறார். அது தவறு சகோதரனே, அதை செய்யாதே. அது கடைசியாக உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் செல்லாதபடிக்கு செய்துவிடும். உன்னிடம் இருக்கக்கூடாத அந்த பழைய காரியங்களை இன்னுமாக நீ கொண்டிருப்பாயானால், தேவனுடைய அன்பானது உண்மையாகவே உன்னுடைய இதயத்தில் இல்லாதிருந்தால், பெண்மணியே, மனிதனே, நீ எழுந்து நடந்து தேவனே சரியாக இந்த இடத்திலேயே இக்காலையில் சரியாக இங்கேயே அதை வெளியே கொட்டி விடுகிறேன். இந்த பீடத்திலிருந்து நான் ஒரு வித்தியாசமான நபராக செல்வேன் என்று நீ கூறுவாயா? நீ வருவாயா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற பாவி யாராவது இங்க இருக்கிறாரா? மேலும் நீ ஒரு பாவி என்று அறிந்து உன்னுடைய இரட்சகராக அவரை அறியாதிருக்கிறாயா? நீங்கள் சகோதரன் பிரணாம், ஆம், எனக்கு நிறைய இன்பம் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நான் நடனங்களுக்கு, விருந்துகளுக்கு மற்றும் அந்த எல்லா காரியங்களுக்கும் செல்கிறேன். நான் தவறான காட்சிகளை காண்கிறேன். நான் எழுதப்பட்டிருக்கின்ற தவறான ஏடுகளை வாசிக்கிறேன். இழிவான அசுத்தமான கதைகள் அடங்கிய புத்தகங்களை வாசிக்கிறேன். அதை வாசிப்பதில் நான் இன்பம் கொள்கிறேன் என்று கூறுகிறாய். சகோதரனே, உன்னிடம் ஏதோ தவறு இருக்கின்றது. அதுதான் உன்னுடைய பசியாகும். பாருங்கள், ஒரு மனிதன் எதை வாசிக்கிறான் என்பதை நான் காணட்டும். எதை பார்க்கிறான் என்றும் எந்த விதமான இசையை கேட்கிறான் என்று நான் பார்க்கட்டும். அந்த ஒரு நாள் நான் காரில் வந்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட நபர் தன் கையை நீட்டி என்னுடைய வானொலியை ஏதோ ஒரு விதமான இழிவான அசுத்தமான இசையை போட்டார். நான் அதை நிறுத்து, அதை கேட்க எனக்கு விருப்பமில்லை என்றேன். ஏதோ விதமான பண்டைய பூகி பூகி இசை, ஏன் நான் அதை கேட்க விரும்புகிறேன் என்றார். நான், உன்னுடைய சுவாபம் தவறானது, எனவே நீ தவறாக இருக்கிறாய் என்றேன். அதற்கு பிறகு சில நாள் கழித்து நான் அங்கே வெளியில் சென்றிருந்த போது அங்கே மேலே மலையோரத்தில் அல்லது குன்றின் ஓரத்தில் அந்த நபருடன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன். அந்த சிறு பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. வானம்பாடிகள் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தன. அந்த குதிரையின் வார் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. இல்லை, சிறு இன்னிசை பறவையானது மேலே ஆகாயத்தில் பறந்து துதிகளை பாடிக்கொண்டிருந்தது. நான் பையனை நோக்கி கூக்குரலிட்டேன். நான், எங்கே பார் பையனே, அதுதான் எனக்கு பிடித்த இசை. அதை அப்படியே இயக்கு. அதுதான் என்னுடைய வானொலி. நான் இங்கே இருக்கையில் என்னை நோக்கி பாடத்தக்கதாக தேவன் அவைகளை அனுப்புகிறார். அது என் ஆத்மாவை மகிழ்வித்து தட்டி கொடுக்கின்றது என்று கூறினேன். அந்த எல்லா பழைய பைத்தியக்காரத்தனமான பாடல்களை காட்டிலும் மேலானது குறிப்பிட்ட இசை தட்டுகளை தானாக இயக்கி பாட வைக்கும் எந்திரங்கள். நீங்கள் ஒரு பொது இடத்தில் உணவு கூட அருந்த முடியாத அளவிற்கு அதிக சத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது பிசாசின் உணவு பட்டியலாகும். பாபத்தால் கலக்கப்பட்ட பிசாசினுடைய வீடாகும். நீங்கள் எல்லோரும் அதை ரசிக்கிறீர்களா? அந்த பழைய எந்திர பெட்டிகளில் காசை அவர்கள் போடுகையில் இந்த எல்லா பழைய அசுத்தமான பாடல்களும் அதில் வரும். நீ அதில் இன்பம் கொள்கிறாயா? உங்களுக்கு வெற்றி கேடு. நீ ஒரு பின்மாற்றக்காரனாய் இருக்கிறாய். நீ தேவனிடமிருந்து புறம்பாக இருக்கின்றாய். நீ தேவனை அறியாதிருக்கிறாய். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீ தேவனை அறிந்திருப்பாயானால் அதை போன்ற ஒரு முட்டாள்தனமானவைகளை நீ காதால் கேட்க மாட்டாய். அது உனக்கு மறித்து போன ஒன்றாயிருக்கும். நீ அதை வாந்தி பண்ணி போடுவாய். உனக்கு அது பிடிக்காது. உன்னுடைய ஆகாரமானது மேலானது. நீ தேவனை நேசிக்கிறாய். இக்காலையில் நீ இங்கே வந்து இந்த அறிக்கையிடும் மக்களோடு முழங்காலிடுவாயா? அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற மனிதரும் பெண்களும் இங்கே முழங்காலிட்டு இருக்கின்றனர். நான் இவர்களை கிறிஸ்தவத்திலிருந்து மாற்றிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நான் செய்ய முயற்சித்துக் கொண்டிருப்பது என்னவெனில், அது பிசாசி என்றும் அது அவர்களை சுற்றி சுற்றி வட்டமிடுகின்றது என்றும் அந்த முழுமையான சந்தோஷத்தினின்று இவர்களை புறம்பாக வெளியே வைத்திருக்கிறது என்றும் சொல்லுகிறேன். அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியாகும். சகோதரனே, நான் குடித்தவனாக இருந்து கொள்கிறேன், நான் குடித்தவனாக படுக்கைக்கு செல்கிறேன், நான் பகல் முழுவதுமாக நான் குடித்தவனாக இருக்கிறேன், இரவு முழுவதுமாக குடித்தவனாக இருக்கிறேன். ஓ, நான் அப்படியே நேசிக்கிறேன். நான் ஓ மிருதுவான ரட்சகரே, என்னை கடந்து சென்று விடாதேயும், என் தாழ்மையான குக்குரலை கேட்டுகளும் என்று பாடிக்கொண்டே மீன் பிடித்துக் கொண்டிருப்பேன். நான் வேட்டைக்கு செல்கையில் தேவனுடைய துதிகளை பாடிக்கொண்டே இருப்பேன். நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் செல்லும் எல்லா இடங்களிலுமே அந்த விதமாக இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் உண்டா? முழுவதுமாக பரிசுத்த ஆவியால் நிறைந்திருப்பது அது உன்னை ஊக்குவிக்கிறது. ஓ என்னை, அந்த பழமையான அசுத்தமான பாடல்களை அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இவ்விதமாக பாடலாம். நீயும் வந்து புறப்படலாம் அல்லவா? நாங்கள் சுமார் 500 பேர்களாக நின்று கொண்டிருக்கையில், இதே சமயத்தில் அந்த வருடத்தில் நதிக்கரையோரத்தில் நான் சுமார் 120 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்த போது அந்த மகத்தான விடிவெள்ளி நட்சத்திரம் நதியின் மீது பிரகாசித்துக் கொண்டே கீழே வந்ததை நான் நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா! அதிலிருந்து உரைத்த ஒரு சத்தம், ஒரு நாளிலே நீ சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்புவா என்று கூறினது. எப்படி ஒரு ஏழை எளிய அறியாமையுடைய பண்ணை சிறுவனால் அதை செய்ய முடியும்? தேவனுடைய கிருபை. ஆமேன். ஓ, யார் வந்து புறப்பட போகிறார்கள்? ஒவ்வொரு பாரத்தையும் இப்பொழுது வீசி எறிந்து புறம்பாக போடுங்கள். அந்த வஞ்சக ஆவிகளுக்கு செவி கொடுக்காதீர்கள். வாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது, நீதியின் மேல் பசியாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பீடத்தண்டை உள்ள இவர்களோடு நாம் ஜெபிக்கையில் இப்பொழுது நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. அருமையான பிள்ளைகளே, இக்காலை நீங்கள் இந்த பாரத்தை புறம்பே வைப்பதற்காகவே இங்கே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களை எளிதில் தொந்தரவு செய்கின்ற அந்த ஒவ்வொரு பாவத்தையும் பாரத்தையும் நீங்கள் தள்ளிவிட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எபிரேயர் 12 அதிகாரத்தில் பவுல் கூறினான், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாலாக், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள், சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், எதிரியை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் சித்திரவதையும் நிந்தைகளையும் அடிகளையும் அதற்கு மேலாக கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், வேறு சிலர் விசாரணைகளையும் நிந்தையையும் அடியையும். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவுள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு தம்முடைய ஜெபத்தில் பிதாவே நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று கூறினார். சபைக்கு இயேசு பரிசுத்தமாக்கப்பட்டார். அவர் விவாகம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவரோ அவ்வாறு செய்யவே இல்லை. அவர் பரிசுத்தமானார். அவர் பிதாவே சத்தியத்தின் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்தும் உமது வசனமே சத்தியம் என்று கூறினார். இப்பொழுது பாரமான யாவற்றையும் தள்ளிவிடுவோம். உங்களுக்கு கோபம் இருக்கிறதா? உங்களை குறித்து நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றிருந்து நீங்கள் பேசக்கூடாது என்று இருக்கையில் உங்களை பேசும்படி செய்கிறதா? ஓ தேவனே, இப்பொழுது அதை அங்கே வைத்து விடுங்கள். அதை அங்கே வைத்து பீடத்தின் அக்னியானது கீழே வந்து அதை எடுத்து போடுவதை கவனியுங்கள். தேவனுடைய அன்பானது அதை நக்கி போடுவதை கவனியுங்கள். அந்த எல்லா பழைய சுயநலத்தையும் கவனி. நீ உன்னுடைய மனைவியுடன் பேசுகின்ற முறை, உன்னுடைய கணவருடன் நீ பேசுகின்ற முறை, உன்னுடைய அண்டை வீட்டாருடன் நீ பேசுகின்ற முறை, சபையில் நீ மக்களை குறித்து பேசின காரியம், இக்காலை வேளையில் அதை பீடத்தின் மீது வை. தேவனுடைய அக்னியானது கீழே வந்து அதை எடுத்து போட்டுவிடும். அந்த இடத்தில் தெய்வீக அன்பானது எரிந்து கொண்டிருக்கும். உனக்கு வியாதி இருக்கிறதா? அதை பீடத்தின் மீது வைத்து கத்தாவே, இதோ அது எனக்குள் ஒரு சுத்த ஆவியை உண்டு பண்ணும், எனக்குள் சுகமாக்கும் வல்லமையை உருவாக்கும் என்று கூறு. தேவன் என்ன செய்ய போகின்றார் என்று பார். தேவன் அதை இக்காலையில் செய்வார். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிரசன்னத்தில் பீடத்தண்டை உள்ளவர்களின் சார்பில் நாங்கள் தலை வணங்குகிறோம். பிதாவே, இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபையானது தங்குவதாக. இப்பொழுது இவர்கள் கத்தாவே, இவர்களுக்காக என்னால் அதை செய்ய முடியாது, அவர்களே அதை தங்களுக்கு செய்து கொள்ள வேண்டும். இவர்களுக்காக எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது, அவர்கள் தனியாக அதை செய்ய வேண்டும். இவர்கள் ஆத்துமாக்கள் இவர்களுக்குள்ளாகவே இப்பொழுது. ஓ தேவனே, இந்த கோபம் இதை நான் இங்கே வைக்கிறேன். கத்தாவே, இதை நான் திரும்பவும் எடுக்க மாட்டேன். என்ன வந்தாலும் போனாலும் சரி, இப்பொழுதிலிருந்து இதை நான் விரட்டி விடுகிறேன். ஒருவரை குறித்து தேவையற்றதை பேசுவோரிடம் சுலபமாக சேர்ந்து கொண்டு பேசுகிற இந்த என்னுடைய நாக்கு, கத்தாவே, அதை இங்கே வைத்து விடுகிறேன். இதை நான் மறுபடியும் எடுக்க மாட்டேன். கத்தாவே, என்னுடைய நாக்கை பரிசுத்தப்படுத்தும். ஏசாயா, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொன்னது போல தூதர்கள் வருவதை நான் உணரச் செய்யும். அந்த தூதன் வந்து குருட்டை எடுத்துக்கொண்டு பீடத்திற்கு சென்று நெருப்பு தழலை எடுத்து அவனுடைய வாயை தொட்டு அவனை பரிசுத்தப்படுத்தினான். தேவனே, தவறானதை பேசி பிரிவினையை விதைக்கின்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். கர்த்தாவே, அதை அருளும். இந்த கட்டடத்தில் தலைவணங்கியுள்ள எல்லா வியாதிகளும் அவை யாவும் பிசாசுதான் என்று வியாதியுள்ள மக்களும் கூட அறிந்திருக்கின்றனர். தேவனே, உம்முடைய ஊழியக்காரனாக நான் அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு வியாதியுள்ள மக்களிடமிருந்தும் அவை வெளியே வருவதாக. அசுத்தமான சிந்தனைகள், கீழ்த்தரமானவைகள், இச்சைகள் நிறைந்த ஒவ்வொரு அசுத்தமுள்ள நபரும், ஆண்களும் பெண்களும், தேவனே அதை அவர்களிடமிருந்து வெளியே எடுத்து போடும். சிகரெட்டுகளை, சமுதாய மது விருந்துகளை, சிறு விருந்துகளை, தன்னலம் கொண்ட காரியங்களை தங்களிடமிருந்து எடுத்து போட முயலுகின்ற இங்கே உள்ள எல்லோரும் தேவனே, இனிமேலும் அந்த காரியங்களின் மேல் இவர்களுடைய விருப்பமானது செல்லாதிருக்கின்ற விதத்தில் தாமே பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்களுடைய இதயத்தை ஊக்குவிக்கட்டும். இப்பொழுதிலிருந்து நீங்கள் தாமே பரிசுத்த ஆவியால் மிகவும் நிறைந்திருக்கிறபடியால் அதற்கு இனியும் இடம் கிடையாது. தேவரே, இந்த சிறு சபையை எரிகின்ற முற்போதராக மாற்றும். பரிசுத்த ஆவியின் இடம் தாமே இதை ஒரு எரிகின்ற அக்னியாக செய்து உலகமானது திரும்பி தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக செய்யும். தேவனே, இக்காலையில் இந்த சிறிய மக்களை கொண்டு சுமார் 200 மக்களை கொண்டு ஆரம்பியும். இதை அருளும் கத்தாவே. ஒவ்வொரு மெத்தோடிஸ்டையும், ஒவ்வொரு பாப்டிஸ்டையும், ஒவ்வொரு கத்தோலிக்கரையும், ஒவ்வொரு பிரஸ்பிடேரியனையும், ஒவ்வொரு பெந்தேகோஸ்தையினரையும், ஒவ்வொரு இருதயத்தையும் சுத்தப்படுத்தும் கத்தாவே. அதை அவர்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும். இவர்கள் தாமே இன்றைக்கு உம்மண்டை வரட்டும். பிதாவே, இதை அருளும். இவர்களை நான் உம்மிடம் பரிந்துரைத்து அவர்களுடைய ஆத்மாக்கள் சுத்தமடைந்து தங்கள் சரீர சுகத்திற்காக இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆமேன். நீங்கள் உங்களுடைய பாரத்தை பீடத்தண்டை விட்டுவிட்டீர்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது அங்கே கிடக்கின்றது என்று நீங்கள் உணர்கிறீர்களா? அது அங்கே இருக்கின்றது என்று நீங்கள் உணர்வீர்களானால் நீங்கள் தாமே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஜெபித்துக் கொண்டிருந்தது நீங்கள் தான். நான் பிரசங்கத்தை செய்தேன், நீங்கள் ஜெபித்தீர்கள். சகோதரனே, சகோதரியே, உங்கள் பாரம் அங்கே விடப்பட்டிருக்கிறதா? உண்மையாகவே நீங்கள் அதை அங்கே விட்டுவிடுகிறீர்களா? உங்களால் கூடுமானால் உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆம் தேவனே, இப்பொழுது நான் இதை இங்கே விட்டுவிடுகிறேன், என்னுடைய வேற்றுமை, நான் இதை இங்கே பீடத்தண்டை விட்டுவிடுகிறேன் என்று கூறுங்கள். அதை குறித்தென்ன? இங்கே பீடத்தின் கடைசியில் என் வலது பக்கத்தில் இருக்கிற பெண்மணியே, அதை அங்கே விட்டுவிடுவாயா? அந்த பழைய பாரத்தை அங்கே நீ விட்டுவிடுவாயா? என் விசுவாசம் உம்மையே நோக்குகிறது கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே என்று கூறுங்கள். நாம் எல்லோரும் இப்பொழுது அதை ஒன்றாக பாடுகையில் நாம் எழுந்து நிற்போமாக. ஒவ்வொருவரும் மிக பயபக்தியுடன் இப்பொழுது ஒவ்வொருவரும் உன்னிப்பாக இப்பொழுது கவனியுங்கள். யாரும் செல்ல வேண்டாம். அப்படியே ஆராதனை இன்னும் முடியவில்லை. இந்த சிறிய புனிதமான பக்தியானதை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வாழ்க்கையின் இருளின் பாதையில் நடந்து துன்பம் என்னை சூழும் போது என் வழிகாட்டியாயிரும். இருள் பகலாக மாற கட்டளையிடும். துயரத்தின் பயங்களை போக்கியருளும். இன்று முதல் நான் முழுவதும் உம்முடையவனாக செய்யும். உன்னுடைய அயலாருக்கு இப்பொழுது அதை பாடாதே. உன்னுடைய கண்களை மூடி நாம் நம்முடைய கரங்களை தேவனை நோக்கி உயர்த்துகையில் மெதுவாக பாடுவோமாக. மறுதேசத்திலே எத்தனை பேர் ஒரு தந்தையை கொண்டிருக்க கூடும்? உங்களுடைய கரத்தை நாங்கள் காணட்டும். மறுதேசத்திலே எத்தனை பேர் ஒரு தாயை கொண்டிருக்க கூடும்? உங்களுடைய கரத்தை நாங்கள் காணட்டும். எத்தனை பேர் மறுதேசத்திலே ஒரு இரட்சகரை கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை நாங்கள் காணட்டும். நீங்கள் ஒன்றை செய்ய நான் விரும்புகிறேன். இப்பொழுது நாம் மறுபடியும் பாடுகையில் உங்கள் பக்கத்தில் உள்ளவரிடம் நீங்கள் கைகுலுக்கி, சகோதரனே சகோதரியே, நான் உங்களை மறுதேசத்திலே சந்திக்க வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் என்று கூற நான் விரும்புகிறேன். அதை உண்மையாக புரிந்து கொண்டால் ஒழிய அதை வெறுமையாக செய்ய வேண்டாம். எத்தனை பேர் ஒருவரை ஒருவர் இங்கே சந்திக்க விரும்புகிறீர்கள்? இங்கே உள்ள ஒவ்வொருவரையும் அங்கே சந்திக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நாம் நிச்சயமாக நாம் விரும்புகிறோம். இப்பொழுது ஒருவரை ஒருவர் கைகளை குலுக்கி, சகோதரனே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன், மறுகரையில் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது நாம் இதை அங்கே எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு என்று பாடுகையில் சரி. அது உங்களை நலமான அருமையாக உணர செய்யவில்லையா? இயேசுவே சிலுவை எண்டை என்னை வைத்துக் கொள்ளும். அவருடைய கரத்தை இப்பொழுது உயர்த்துங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் அமைதியாக சற்று நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய சொந்த அருமையான வழியிலே நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை துதிப்போம். என் ஆத்துமாவை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. என்னை முழுமையாக்கியதற்கு உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் கர்த்தாவே உமக்கு நன்றி. இனிமையான ரட்சிப்பை கொண்டு வந்ததற்காகவும் இலவசமான ரட்சிப்பை கொண்டு வந்ததற்காகவும் உமக்கு நன்றி கர்த்தாவே என்று கூறுங்கள். உமக்கு நாங்கள் இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம். நீர் மிகவும் அருமையானவராக இருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர்தான் பள்ளத்தாக்கின் லீலி, விடிவெள்ளி நட்சத்திரம், சாரோனின் ரோஜா, எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீர்தான் பிதா, அந்த குமாரன், அந்த பரிசுத்தாவி, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர், அந்த மகத்தான அல்பா ஒமேகா. நீர்தான் அற்புதமானவர், சமாதான பிரபு, தாவீதின் வேரும் சந்ததியுமானவர், எல்லாம் நீர்தான். நீர் செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் அது எங்களுடைய பாதைக்கு ஒளியாய் இருக்கிறது. ஓ, நீர்தாமே எங்களை ஒளியில் நடக்க செய்வீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. இதை அருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சரி, நாம் ஒரு நிமிடம் அமர்ந்திருக்கையில் நாம் ஒளியில் நடப்போம். பாடுங்கள் பரிசுத்தவான்களே, இப்பொழுது நாம் பாடுவோமாக. எல்லோருமாக இது உங்களை அருமையாக உணரச் செய்யவில்லையா? எத்தனை பேர் அருமையாக உணர்கிறீர்கள்? இப்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்தி நான் உண்மையாகவே நலமாக உணர்கிறேன் என்று கூறுங்கள். பரிசுத்த ஆவி உங்களை முழுவதுமாக தூய்மையாக்குகிறது. பிறகு நாம் என்ன? ஒளியில் நடப்போம். எதற்கும் செவி கொடுக்காதீர்கள். ஒளி என்றால் என்ன? உங்களுடைய வார்த்தை ஒரு தீபமாயிருக்கிறது. அப்படியானால் இப்பொழுது அது அற்புதமானதல்லவா? நம்மால் முடிக்க இயலாது என்பது போல் தோன்றுகிறது. பரிசுத்த ஆவி நம்மை இருக பற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த விதமாக உங்களால் உணர முடிகிறதா? அந்த விதமாக உணர இது அப்படியே வெளியே வருவது போல தென்படுகிறது.
Then came the Lord Jesus. They crucified him. He preached that the Spirit would save man from sin. There's Peter and Paul and John the Divine. They gave up their lives so this gospel could shine. They mingle their blood like the prophets of old, so the true word of God could honestly be told. Then they stoned Stephen. He preached against sin. He made them so angry, they dashed his head in. But he died in the Spirit. He gave up the ghost and went to join the others that life-giving host. It keeps dripping with blood. Yes, it's dripping with blood. This Holy Ghost gospel is dripping with blood. The blood of his disciples. Who died for the truth? This Holy Ghost gospel is dripping with blood.
Listen,
there's souls under the altar. It's crying, how long for the Lord to punish those who've done wrong? But there's going to be more who will give their life's blood. For this Holy Ghost gospel with its crimson flood just keeps dripping with blood. Hallelujah! It's dripping with blood.
அவர்களில் ஒருவனாக நான் இருக்க விரும்புகிறேன். பிரசங்க பீடத்தில் இருந்து நேராக நான் செல்ல விரும்புகிறேன். ஆமென். ஓ, எவ்வளவு அற்புதமானது! என் சகோதரர் தங்கள் ஜீவனின் ரத்தத்தை அளித்தனர். அதே காரியத்தை செய்ய போகின்ற அநேகம் பேர் இருக்க போகின்றனர். கவலைப்படாதீர்கள், கூடிய சீக்கிரத்தில் அது ஒரு பலபரீட்சைக்கு வரப்போகிறது. நீங்கள் ஒன்று உள்ளே அல்லது வெளியே செல்வீர்கள். அவர்கள் எல்லோரும் சபைகள் ஐக்கியத்திற்குள் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றனர். எல்லாம் உள்ளே செல்கின்றது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து
கொண்டிருக்கின்றனர்.
என்னை எடுத்துக் கொள்ளப்படுதல் சபைக்கு மேலே இருப்பது போல நான் உணர்கிறேன். ஓ, அது என்னை மிகவும் அருமையாக உணர செய்கிறது. எல்லா பாவங்களும் ரத்தத்தின் கீழே இருக்கின்றன. பாருங்கள், பரிசுத்த ஆவி வார்த்தையை விரும்புகிறது. வார்த்தையே பரிசுத்த ஆவியானவர் போஷிக்கிறதாகும். நீங்கள் பாருங்கள். ஓ என்னே, அது கீழே வந்து மக்களின் மத்தியில் சென்று அவர்களுடைய பாவங்களை கழுவி அவர்களுடைய வார்த்தையை எடுத்து போட்டு அவர்களுடைய மன சோர்வுகளை எல்லாம் எடுத்து போடும். இப்பொழுது நான் குடித்திருக்கிறேன், என்னால் முடிந்த அளவு குடித்திருக்கிறேன், ஆவியில் குடித்திருக்கிறேன். என்னுடைய இதயத்திலிருந்து அன்பானது அதை வெளியே கொணர்கிறது. இப்பொழுது யார் என்ன செய்திருந்த போதிலும் அது மன்னிக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய தீவிர விரோதி அது எல்லாம் முடிந்து விட்டது. யாராவது ஒருவர் எதையாவது பேசியிருந்தால் அல்லது எதையாவது கூறியிருந்தால் நான் சரி, நான் எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது எல்லாம் சுத்தமாக்கப்பட்டு விட்டது. ஓ என்னே, எவ்வளவு அற்புதமானது! உங்களுக்கு அது விருப்பமா? எல்லோரும் பாடுங்கள். சபையில் பழமை நாகரிக எடுப்புதல் உள்ளதாக நான் உணர்கிறேன். நீங்களும் உணரவில்லையா? பழமையான சுத்தமாக்குதல், தூய்மையாக்குதல், அருமையான பழமையான அற்புதமான சமயம் நீங்கள் நலமாக உணரவில்லையா? ஓ, நான் அவரை துதிப்பேன், நான் அவரை துதிப்பேன். பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை துதியுங்கள். இப்பொழுது எல்லோருமாக இதை பாடுவோமாக. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது தெரியும். இங்கே வாருங்கள் சகோதர நெவில், இதை நடத்த நீங்கள் எனக்கு உதவுங்கள். நீங்கள் எல்லோரும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். இப்பொழுது உங்களால் முடிந்தால் இதை பாடுங்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் பாடுங்கள். அது அற்புதமானது அல்லவா? ஆ ஆமென். அற்புதம். ஓ, இப்படி நாம் ஒவ்வொருவரும் எழுந்து நிற்போமாக. நீங்கள் எல்லோரும் நலமாக உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றிரவு ஆராதனைகளை நினைவில் கொள்ளுங்கள். இப்படி நாம் நம்முடைய அருமையான பழைய கலைந்து செல்லும் பாடலை பாட விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பணிந்து, அவரது பாதத்தில் முகங்குப்புற விழுந்து வணங்கி, பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாக அவருக்கு முடிசூட்டுவோம். நம் யாத்திரை முடிவடையும் போதே. சரி, இப்பொழுது எல்லோரும் ஒன்றாக பாடுவோம். சரி, என்ன அற்புதமான காலை, என்ன அற்புதமான சமயம். இப்பொழுது சற்று நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். உங்களுடைய இரட்சகராகிய கிறிஸ்துவை நோக்கி இப்பொழுது ஒவ்வொருவரும் பாருங்கள். ஒரு அமைதியான விதத்தில் அவருக்கு நந்தியையும் ஸ்தோத்திரத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தியதற்காக உமக்கு மிகுந்த நன்றியை நான் செலுத்துகிறேன். நீர் எனக்கு செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நான் மிகுந்த நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஆவிதாமே நாள் முழுவதும் என் மீது இருப்பதாக. என்னை நடத்தும், எனக்கு வழிகாட்டும், என்னை ஆசீர்வதியும் என்று கூறுங்கள். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தி இருக்கையில் சகோதரன் நெவில், நீர் ஜபம் செய்து எங்களை கலைந்து செல்லும்படி செய்யும்.